அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ராமலிங்கு தேவா, ராமலிங்கு வாவா, தராதரம் பாராமல் இந்த தரைதளம் பராவ வந்த ராமலிங்க தேவா, ராமலிங்கு வாவா. மறுஇரு வினை ஒன்றாய் மலபரிபாக நன்றாய் வர அருள் நலஞ்சேர மரணம் ஜனனந்தீர ராமலிங்கு தேவா, ராமலிங்கு வாவா. ஜாதி மேத முன்னும் சழக்கை விட்டு பண்ணும் நீதி அறிந்து இன்னும் நெறிநிலா எங்கள் முன்னும் வடல் வெளியினில் சித்தி வழங்கிடுமென நத்தி இடரின்றி துதித்திரும் என்றுரை செய் சத்குரு ராமலிங்கு தேவா, ராமலிங்கு வாவா. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க. வயங்குமணி பொதுவிளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படு மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைக்குட்படும் படப்பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் தஞ்சாவூர் அருட்பெருஞ்சோதி டிரஸ்ட் தெய்வத் திரு தம்பையா ஐயா அவர்கள் நம்மிடையே நவநிலை மற்றும் திரையோதச நிலை நிலைகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற அடைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அன்பர்கள் அனைவரும் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். வந்தனம் ஐயா. தற்போது தெய்வத் திரு ஜெயராஜ் ஐயா சில அருப்பா பாடல்களை பாடுவார்.
ஐயா வணக்கம். ஐயா தம்பையா ஐயா வணக்கம் வந்தனம்.
ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பரவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால்வெளியே முதலாக இயல்வெளி கப்பாலும் பிறவிய மா மறைகளெல்லாம் தனித்தனி சென்றளந்தும் மெய்யளவு காணாதே மெளிந்திழைத்து போற்ற உறவில் அவை தேடிய அவ்வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்குகின்ற சுத்த வெளியே சுத்த சிவ வெளியே கனிந்த நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே. பன்னிரு சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவநெறி இதுவரை பரவியதனால் சென்னறி அறிந்திலர் இறந்திறந்துலகோ செரி இருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னறி தவித்தொரு பொது நெறி எனும் வான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராசா என் சர்க்குரு மணியே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜ்யா அவர்களே. கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலமாக மாதம் ஒரு முறை பல தலைப்புகளில் ஐயா நம்முடைய சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். அதனால் ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஐயாவை மீண்டும் வருக வருக என வரவேற்று ஐயா நீங்க உரையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா.
மிக்க மகிழ்ச்சி ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சர்க்குரு வருக வருகன்னு பாடினது யாருங்க ஐயா இன்னைக்கு?
கோபிங்க ஐயா, கோபி சுந்தரேசன்.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. இன்னைக்குதான் சத்குருவை நம்ம வந்து நம்ம கூப்பிட்டு நம்ம இந்த இந்த கல்வியில கலந்துக்க சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நிறைவு எனக்கு இன்னைக்கு தோணுது, ஒரு மன நிறைவா இன்னைக்கு. ஆமாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சத்குருவை கூப்பிடணும், ஏன்னா நம்ம கல்வி பேசுறோம், அவர் கொடுத்த கல்விய நாம ஏதோ நமக்கு புரிந்து கொண்ட அளவுல நம்ம பரிமாறிக்கொள்கிறோம், அவ்வளவுதான். அந்த வகையில இன்னைக்கு வந்து குரு வந்து நமக்கு சத்குரு வந்து துணையா இருப்பாரு. இன்னைக்கு நம்ம பேசுற கல்வி எல்லாம் நமக்கு அனுபவத்தின் கண் வருவதற்கு இதுவே ஒரு நல்ல துணையா இருக்கும்னு நான் கருதி என்னுடைய பொழிவை தொடங்குகிறேன். ஐயா, மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம், திருமந்திரத்துல ஒரு பாட்டு இருக்கு. இந்த மனித உடம்பு இதனுடைய வடிவம் சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே. இந்த உடம்புல எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி இறைவன் திருநடம் செய்து கொண்டிருக்கின்றான். இதுவே சிவலிங்கமாக இருக்கிறது, இதுவே சிதம்பரமாக இருக்கிறது, இதுவே சதாசிவமாக இருக்கிறது. இந்த உடம்பு இயங்குவதும் அறிவோடு விளையாடுவதும் பிற உயிர்களுக்கு கருணை செய்வதும் கூட திருக்கூத்துதான் என்று நாம் கருதி கொள்ளலாம் இல்ல, அதுதான் உண்மை. அப்படி இந்த உடம்புல ரெண்டு வகைய நம்ம நவநிலையை பேச முடியும். நவநிலைங்கிறது ஒன்று அனுபவ மார்க்கம், இன்னொன்று நம்மை போன்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு மார்க்கம் இருக்கு. அனுபவ மார்க்கம் எல்லாம் எத்தனையோ ஞானிகள் அந்த நிலையில போயிட்டு இருப்பாங்க. அவர்கள் தத்துவம் கடந்தவர்கள். அனுபவம், இந்த நவநிலையில அனுபவம் என்பது தத்துவம் கடந்த நிலை என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். இதுல சந்தேகம் எல்லாம் பட வேண்டியதில்லை, இது தெளிவான உண்மை அப்படின்னு உரையாடை பகுதியில கூட நம்ம பெருமான் குறிப்பிடுறாரு. நவநிலை அனுபவ மார்க்கம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். நான் இப்ப அந்த அனுபவ மார்க்கத்தை நான் எடுத்துக்கொள்ளல. நான் ஏன் கேட்டா, நம்மை போன்ற அன்பர்கள் இப்போ வந்து அனுபவ மார்க்கத்தை பேசி என்ன தேவைப்போகுது? திரையோதச நிலை கூட அனுபவ மார்க்கம் தான். நான் வந்து அதெல்லாம் ரொம்ப சும்மா அப்படி தொட்டு காமிச்சுட்டு, நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, இந்த உடம்புக்குள்ளார இந்த நவநிலை என்பது என்ன அப்படின்ட்டு மிக எளிமையான முறையில பெரிய கருத்தை சின்ன வாசகங்கள்ல சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். ஏன்னா நம்மை போன்றவர்கள் எல்லாமே இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய 9 நிலை என்ன அப்படின்ட்டு இந்த உடம்புக்குள்ள இருந்தும் பார்க்கலாம். ஆனா இந்த உடம்பை விட்டு இந்த உடம்பையே அந்நியமாக்கி இந்த உடம்பு வேற நான் வேறேன்னு ஆன்மா சொல்லி இந்த ஆன்மா கொஞ்சம் இந்த உடம்புல இருந்து விடுபட்டு இந்த உடம்பை அளக்கலாம். இந்த உடம்புல 9 பாகங்கள் இருக்கிறது, 9 பார்ட்ஸ். இந்த 9 பாகங்கள்ல உருவத்தோடு இருக்கிற பாகம் 4, அருவம் என்கின்ற கண்ணுக்கு தெரியாத பாகம் 4, கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமல் இருக்கக்கூடிய அறிவு நிலை 1. இப்படி 9 பாகமாக இந்த உடம்ப பார்க்கணும். உருவம் 1-4 ஆகின்னு கூட வள்ளல் பெருமான் வந்து அருட்பிரகாச மாலையில வந்து பாடியிருக்காங்க. நான் அருட்பிரகாச மாலையை பாருங்க பாருங்க பாருங்கன்னு பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்புல உருவம் 1-4, அருவம் 1-4, அருவுரு 1 இவை 9 கடந்து துரியம் இருக்குன்னு சாமி சொல்லியிருப்பாங்க. அப்ப துரியம் என்பது இந்த உருவம் அருவம் அருவுருவம் எல்லாம் கடந்த நிலையில இருக்கு அப்படின்னு சாமி பேசுவாங்க. அப்படி அதுல 36 தத்துவங்கள் கடந்து போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை பற்றி இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு பேசுறதா? நம்ம இந்த உடம்புல இருந்து கொஞ்சம் வெளிப்படணும். நாம அறிவு, இந்த உடம்பு சடம். சடம்னா அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், அறிவு கிடையாது. நம்ம ஆன்மா இருக்க அறிவே மயமா இருக்கும். இந்த ஆன்மாவோட அறிவு கடவுள் அறிவோட கலந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த ஆன்மா அப்படியே கடவுளை நெருங்கி நெருங்கி போனுச்சுன்னா கடவுள் வந்து தன்னுடைய அறிவையே இந்த ஆன்மாவுக்கு கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு இயல்பை உடையது தான் நம்ம ஆன்மா. நான் அந்த போன தடவை பல கூட்டங்கள்ல கூட நான் சொல்லியிருப்பேன், நம்முடைய அறிவுல கடவுள் அறிவு கலந்து கொள்ளக்கூடிய தன்மையில தான் இருக்கு. ரெண்டும் வேற வேற இல்லை, ஒரே குவாலிட்டின்னு வச்சுங்களேன். அது ரொம்ப அகண்டமா விரிந்து பெரியதா இருக்குது. நம்முடைய அறிவு சின்னதா இருக்குன்னு வச்சுங்களேன், ஆனா ரெண்டும் ஒரே குவாலிட்டி. இது அதுல போய் கலந்துச்சுன்னா இது வேற அது வேறையா தெரியாது, ரெண்டும் ஒன்னாயிடும். அப்படி இந்த உடம்புல கடவுள் காரியப்பட்டுகிட்டு இருக்கிறாரு, நம்ம உடம்புலயே காரியப்பட்டு இருக்கிறாரு கடவுள். இத புரிந்து கொள்வதுதான் சன்மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு ஒரு செயல்பாடு. நமக்கு ஒரு செயல்பாடு வேணும்ல. அப்படி இந்த கடவுள் காரியப்பட்டிருக்கிறதுனால கடவுள் நம்ம உடம்ப அசைக்கிறாரு, கலந்துகிட்டு இருக்கிறாரு, நம்ம அறிவா இருக்கிறாரு, நம்ம செயலா இருக்கிறாரு, நம்மளை இயக்குறாரு. நின்பார் அறிவும் நின் செயலும் நீயும் பிரிதன்று எமது அருளே அப்படின்ட்டு திருஞான சம்பந்த பெருமான் வள்ளல் பெருமான்ட்ட சொன்னாரு. என்னப்பா நீ நீ வேற நான் வேறன்னு பார்த்துட்டு இருக்கிற, அப்படி எல்லாம் பார்க்காதப்பா. ஓ உடம்புல இருக்கக்கூடிய அந்த செயல்கள் உன்னுடைய அறிவு எல்லாம் நீ, எல்லாமே நானு சிவம் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்ப்பா அப்படின்பாரு. இப்ப நாம தனியா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தற்போதம், நம்ம உடம்புல கடவுள் இருந்து அசைக்கிறாரு, கடவுளே துணை செய்யறாரு, சத்குரு ராமலிங்க வள்ளல் பெருமான் இந்த உடம்புல கலந்திருக்கிறாங்க அப்படின்னு சிந்திக்க தொடங்கினோம்னா நாமளும் அவங்களும் ஒன்னா இருப்போம். அவங்க கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேடல் தேடல் தேடல்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வார்த்தையை விடுவாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வள்ளல் என்ன சொல்றாரு கேட்டா, இந்த உடம்பையும் உயிரையும் விட்டு ஒரு கணப்பொழுதும் பிரியாம இருக்கக்கூடிய இறைவனை போய் தேடுதல் தேடுதல் தேடல்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எப்ப பிரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்க. மாணிக்க வாசகர் சொல்வாரு, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எவ்வளவு பெரிய வாசகம் பாருங்க, ஒரு இமைப்பொழுது ஒரு கண் சிமற்ற நேரம் கூட என்னை விட்டு நீ தெரியாம இருக்கப்பா அப்படின்னு சொல்வாரு மாணிக்க வாசகர் பெருமான். இந்த ஒரு வரியில ஜான் போப் வந்து வீணா போயிட்டாரு, அப்படியே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு இந்தியா வந்தாரு ஜியு போப். இந்தியாவுக்கு கிறிஸ்டியானிட்டிய பரப்ப வந்த அந்த ஜியு போப்பு இந்த ஒரு வார்த்தையை கேட்டாரு, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கனுக்கு. அவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும். ஜியு போப் இதை படித்தாரு, என்னடா அது ஒரு வினாடி பொழுது கூட நம்ம உடம்பையும் உயிரையும் விட்டியும் பிரியாம கடவுள் இருக்கிறாரா, அடாடாடா எப்படியாப்பட்ட வாசகம் அப்படின்ட்டு கிறிஸ்டியானிட்டிய தூக்கி எரிஞ்சிட்டு மாணிக்க வாசக பெருமான் திருவடியில சரணடைஞ்சார். அது போல நம்ம விட்டு இறைவன் பிரியறதாவது ஒன்னாவது அவருடைய துணையோட அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவா இருக்கக்கூடிய இறைவனை துணை கொண்டு நம்ம அறிவு கொண்டு பார்க்காம கடவுளுடைய அறிவு கொண்டு பார்த்தோம்னா நம்ம உடம்புல கண்ணுக்கு தோன்றக்கூடிய அல்லது அறிவால் உணரக்கூடிய நான்கு செய்திகளை பார்க்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு கையால தொட்டு பார்க்கலாம், உடம்பு கெட்டியா இருக்கு எலும்பு இருக்கு எல்லாம் தெரியும். இது மண்ணுன்னு வச்சீங்களேன், இதுதான் மண்ணு. அதுக்கப்புறம் வந்து ரத்தம் வந்து மற்ற திரவப்பொருள்கள்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு தெரியும், உதிரம் மூளை மச்சை சத்து பொருள் இது எல்லாமே எப்படி இருக்கு, திரவமா இருக்கு. இதையும் வந்து அது என்ன பண்ணலாம், அது அது என்ன சொல்றாங்க, திரவ பொருளா இருக்குது இதுதான் அப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மண்ணை பத்தி தெரியுது, நீரை பத்தி தெரியுது, நான் சென்ற முறைய கூட பேசியிருக்கேன், நம்ம நம்ம விடக்கூடிய சுவாசம் தெரியுது, நம்ம உடம்புல கை வச்சு பார்த்தா சூடு தெரியுது, இது நாலும் தெரியுது. என்னென்ன தெரியுது? சூடு, மூச்சு காற்று, ரத்தம், உடம்புல உள்ள சதை, எலும்பு, இதெல்லாம் தெரியுது. இந்த சதை எலும்புக்கு மண்ணுன்னு பேரு, இந்த திரவ பொருளுக்கு நீருன்னு பேரு, காற்றுக்கு காற்றுன்னு பேரு, உடம்புல உள்ள அந்த சூடுக்கு நெருப்புன்னு பேரு அல்லது தீன்னு பேரு. அப்ப மண், நீர், நெருப்பு, காற்று, இத நான்கு தெரியுது. இதுக்கு ஒரு உருவம் இருக்குமானா? உருவமும் இருக்கு. நம்மளால உணர முடியுது. நம்மளால உணரக்கூடிய நான்கு செய்திகள் இதுல இருக்கு. இத மண்ண வந்து நகாரஸ்தானம் சொல்லுவோம், நீரை வந்து மான்னு சொல்லுவோம், நெருப்ப வந்து சீன்னு சொல்லுவோம், காற்ற வந்து மான்னு சொல்லுவோம். காற்று, இந்த நான்கு பொருள்களை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொருள்களை நம்மால ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது, சென்ஸ் பண்ண முடியுது, உணர முடியுது. இது வந்து உருவம்னு பேருங்க. அப்புறம் அறிவு இருக்குன்னு சொல்றேன். அறிவுங்கிறது கண்ணுக்கு தோன்றாம இருக்கு. ஒரு பைலட்டோட அறிவு பிளைட்ட கொடுத்து பார்த்தா தெரியும். ஒரு டாக்டரோட அறிவு கத்திய கொடுத்து பார்த்தா ஆபரேஷன் பண்றாரா பண்ணலையான்னு தெரியும். அப்படி ஆனா தோற்றத்துல வெளியில தெரியாது, ஆனா அவர்கள் செயல் மூலமாக வெளிப்படுகிறது. அது கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிறது. நான் சொன்ன சென்ற முறை சொல்லும் பொழுது நீச்சல் அடிக்கக்கூடிய அறிவு தண்ணில தூக்கி போட்டா தெரியும். அது மாதிரிதான் இந்த அறிவு என்பது மண்டைக்குள்ள இருக்கும், செயல்பாட்டுலதான் வெளியே வரும். அது அதுக்காக அந்த அந்த அறிவுக்கு என்ன பேரு? அரு உரு. எப்படி அந்த ஒரு தீபத்தை நான் உதாரணம் சொல்லியிருப்பேன். தீபம் வந்து பார்த்தா நல்லா ஒரு இஞ்சி உயரத்துக்கு, ஒரு அங்கல உயரத்துக்கு அழகா தீபம் எரியுது. தொட்டா தொட முடியல, அது இல்லையே, அந்த சாலிடா எதுவும் கிடையாது, ஆனா தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்படி தோன்றியும் தோன்றாமலும் இருக்கக்கூடிய தீபம் போல நம்முடைய அறிவு நம்ம தலைக்குள்ள இருக்கு, ஆன்மாவுக்குள்ள இருக்கு, ஆனா தோன்றாம இருக்கு. அது மாதிரி அருவம் என்று சொல்லக்கூடிய விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம் என்று நான்கு நிலை, அது வந்து அந்த சிந்தனைகளாக, சூரிய சந்திரனாக, சூரியன் சந்திரன் அக்னியாக, அதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தோன்றாம இயங்கிட்டு இருக்கு. விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், இந்த நான்கு நிலை. பரவிந்து பரநாதத்தை தான் சக்தி சிவம்னு சொல்லுவோம், சக்தி சிவம்னு சொல்லுவோம். இந்த ஒன்பது நிலைகள் நவநிலைகள்னு பேரு. நவநிலை இது வந்து அனுபவத்தில உள்ள நிலையை நான் பேசல, அனுபவ மார்க்கத்துல பேசல. அனுபவ மார்க்கம்ங்கிறது விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம் அப்படின்னு வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில 123வது தலைப்புல இருக்கு. நான் இப்ப அத பேசல, இன்னும் ஒரு படி மேல போனா அதை நான் பேச விரும்பல. அது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப நமக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சன்மார்க்கம், நாம எதை தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவ மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சத்தமே இல்லாம ஒதுங்கி போயிருப்பாங்க. இந்த உருவம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு தண்ணியில கரையிற உப்பு மாதிரி இந்த உருவமே கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அவங்க எல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை, நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சத கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம், ஒத்த அறிவுடையவர்களோட பரிமாறிக்கொள்றோம். அது மாதிரி இப்படி இந்த தத்துவங்கள் உருவம் நான்கு, அருவம் நான்கு, அருவுரு ஒன்று ஆக ஒன்பதாக இருக்கிறது. இந்த ஒன்பது நிலையை பற்றி நாம ஓரளவுக்கு பார்க்க போறோம், ரொம்ப பார்க்கல, ஓரளவுக்கு. நான் அப்படி மேலோட்டமா சில விஷயங்களை சொல்றேன். இப்ப கண்ணுக்கு தோன்றக்கூடிய இந்த உடம்பு இருக்கு, அதுக்கு சக்தின்னு பேரு. இந்த கண்ணுக்கு தெரியாத இடத்துல வந்து இறைவன் அசைச்சு கொண்டிருக்கிறான், அவன் சிவம்னு பேரு. சக்தி உருவமாக இருக்குது. அருவம் கண்ணுக்கு தோன்றாத அருவம் சதாசிவமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இந்த ஒன்பது சேர்ந்துதான் சதாசிவம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். சதாசிவ தத்துவம் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்ப நான் திருமூலர் பெருமான் என்ன சொல்றாரு, சக்தி சிவ தத்துவம் 36. இந்த 36 தத்துவங்கள் கூடி இந்த சக்தி சிவ தத்துவமா இருக்கு. இந்த 36 தத்துவங்கள் நாதம் வரைக்கும் உள்ளது. அதுக்கு மேலையும் தன்னுக்கு தோன்றாத பரவிந்து பரநாதம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பல நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் கொடுத்திருக்கிறேன். இப்ப தத்துவமா இருக்கிறது உருவமா இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். தத்துவமா இருக்கிறது உருவம், அருவமா இருக்கக்கூடிய நாதம் விந்து இது இருக்குது. கண்ணுக்கு தெரியாம பரவிந்து பரநாதம் இருக்குன்னுட்டு நான் உங்களுக்கு நான் முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன். இந்த கண்ணுக்கு தெரியாதது விந்து நாதம் பரவிந்து பரநாதம், இது பரதத்துவங்களாக சொல்லப்படுகிறது. பரதத்துவம் இப்ப நம்மள்கிட்ட கண்ணுக்கு தோன்றக்கூடியது சாதாரண தத்துவம், ஸ்தூல தத்துவம். இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது பரதத்துவம். அப்ப பரதத்துவம் 4, தூலம் என்று சொல்லக்கூடிய பிசிக்கல் அது 4, கண்ணுக்கு தோன்றக்கூடியது 4. கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமல் இருக்கக்கூடியது அறிவு. அறிவு என்பது செயல்பாட்டில் வெளிப்படுவது, ஞாபகம் வச்சுக்கணும். நீச்சல் அடிக்கும் போது வெளிப்படுகின்றது நீச்சல் அறிவு, ஆபரேஷன் பண்ணும் போது வெளிப்படுகிறது மருத்துவ அறிவு, ஒரு ராக்கெட் ஓட்டுறோம் பிளைட் ஓட்டுறோம் அப்ப வெளிப்படுவது அந்த டெக்னிக்கல் அறிவு. அப்படி வந்து கண்ணுக்கு தோன்றாம இருக்கு, செயல்பாட்டுல வெளிப்படும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆக இந்த 9 நிலைகள்ல நம்ம ஞானிகள் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது ஒரு ஏட்டுக்கல்வியா இருக்கக்கூடிய இந்த 9 நிலைகளை அனுபவ கல்வியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளல் பெருமான் இந்த நவநிலைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏட்டுக்கல்வியாக இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசி பேசி காலத்தை வீணாக்குறோம். இது என்னைக்கு வந்து ஏட்டு கல்வியா இருக்கிறது அனுபவ கல்வியா மாறும்னா அப்ப பேச்சு அற்று போயிடும். இந்த அனுபவ கல்வியா மாறுவதற்கு குரு அருள் வேணும்னுட்டு நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இப்ப ஏட்டு கல்வியா வள்ளல் பெருமான் கொடுத்துட்டாரு. இப்ப இத வந்து என்ன பண்ணணும், அனுபவ கல்வியா மாறணும். இப்ப ஆண்டம் இருக்கு, பிண்ட நம்ம உடம்பு இருக்கு, உள்ளம் இருக்கு, உடல் இருக்கு, உயிர் இருக்கு, இவ்வளவையும் சேர்த்து அருட்பெருஞ்சோதி இருக்காங்க, வள்ளல் பெருமான் இருக்காங்க, இவ்வளவையும் சேர்த்து இந்த உடம்போடு கூட்டி இந்த உடம்பையே ஞான சபையா மாத்திட்டு அப்படி இருக்கும். அதுதாங்க அனுபவமா இருக்கும். இப்ப இந்த உடம்பையே தூய்மைப்படுத்துவது எப்படி, நல்ல 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி தூய்மையாகும், தூய்மையாவாது. அப்பதான் யோகிகள் தவசிகள் எல்லாம் ஒரு பொழுது சாப்பிடுவாங்க. அப்பதான் வந்து இந்த உடம்புக்குள்ளார ஒளி தோன்றும், இல்லைன்னா ஒளி தோன்றாருங்க. பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் அப்படின்னு வள்ளல் பெருமான் இது திருமூலர் பெருமான் சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா சிந்திக்கணும். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, என்ன பொருளை சேர்க்காதீங்க அப்படின்பாரு. என்ன பொருளை ஒரு சொட்டு கூட சேர்க்க வேணாங்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் சொல்லுங்கன்னு கேட்டா, மிளகாய இந்த உப்பெல்லாம் வறுத்து சாப்பிடுங்க அப்படின்பாரு. அதுல உள்ள எண்ணெய் போகும்படி வறுத்து சாப்பிடுங்க பாரு. அப்ப எண்ணெயே எடுத்துக்க முடியுமா, எடுத்துக்க முடியாது. பருப்புல இருக்கக்கூடிய மிளகாயில இருக்கக்கூடிய அந்த உப்புல இருக்கக்கூடிய எண்ணெயே நம்ம நீக்கணுங்கிறதுக்காக வறுத்து சாப்பிட சொல்ற பெருமான் நம்மள எண்ணெயை சேர்த்துக்க சொல்லுவாரா, சேர்த்துக்க சொல்ல மாட்டாரு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த மனசு அலையுதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு பசு எண்ணெயை போட்டு தாளிதம் பண்ணீங்கம்பாங்க. ஆனா உண்மையிலேயே பெருமான் அதை விரும்பலைங்க. எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெய் பொருள்களை இந்த உடம்புல சேர்க்க வேணான்னு சொல்றாங்க. எண்ணெய் பொருள்களை உடம்புல சேர்க்காம இருக்கும்போது நம்ம சுவாசம் நஷ்டமடைவதில்லை. மிக முக்கியமான உண்மையை நான் இப்ப நீங்க மனசுல வச்சுக்கணும். எண்ணெய் பொருள்கள் சேர்க்கலன்னா பிராணன் நஷ்டமடையாது. நல்ல பூரி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், வறுவல்லாம் சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன ஆகும், நிறைய வந்து பிராணம் நஷ்டமாகும். அதனாலதான் பெருமான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. சரி ரைட்டு, உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண் பல்லுயிர்க்கும் குருவும் என நிற்கும் கொள்கையனாகும். மிக முக்கியமான திருமந்திரங்க. இந்த உடம்புல உருவமா இருக்கு, அருவமா இருக்கு, உரு அருவமா இருக்கு. இந்த ஒன்பது நிலை உடைய இந்த உயிர்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் குருவாக இந்த உடம்பில் கலந்து நிற்கின்றான். எதுக்கு? இந்த உடம்பின் தன்மையை, நவநிலைகளை இந்த ஆன்மாவுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதற்காகவே அவன் கலந்து இருக்கிறான். இதை விட்டுட்டு நான் வந்து பெரிய நிலையில நாதமும் கடந்த நிலையில உங்கள்கிட்ட பேசி என்னதுக்காக போகுது? அதனால அந்த அனுபவ நிலையில இருக்கக்கூடிய நவநிலையை பேசாம என்னை போன்ற ஒரு சாதாரண அன்பர்களுக்கு சன்மார்க்கத்தில ஒரு ஏதேனும் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பர்களுக்காக இந்த செய்தியை திருமந்திரம் வாயிலாக உங்களுக்கு ஒரு ஒரு கண் திறக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வல்ல இறைவன் இந்த உடம்பின் ஒவ்வொரு அணுக்களுக்கும் தலைவனாக இந்த உடம்பில் விட்டிருக்கிறான். இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிரை அசைப்பவனாக உயிரோடு கலந்திருக்கிறான். அவனே எட்டும் இரண்டுமாக, உடலும் உயிருமாக, அறிவும் அருளுமாக, அகார உகாரமாக இந்த உடம்பில் நிறைந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறான். என் பெருமானே உன்னை வணங்குகிறேன், இந்த உடம்பையே நான் ஆலயமாக வணங்குகிறேன், என் உயிருக்குள் உயிராக இருந்து என்னை அசைக்கின்ற தலைவா உன்னை வணங்குகிறேன். எப்படி பெரிய ஒரு பாத்தீங்களா வழிபாடு தொடங்கிருச்சு இந்த உடம்புக்குள்ள இருந்து. அப்ப இந்த உடம்பு வேறையாவும் நான் வேறையாவும் நான் இப்ப பார்க்க தொடங்கிட்டேன். என் உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். இந்த உடம்புல இந்த இறைவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன், இந்த உடம்புல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு எங்களுக்கு துணையா இருக்கு. இந்த உடம்புல இந்த வீட்டுல நாங்க தங்கி இருக்கிறோம். இந்த வீடு இப்ப டேமேஜ் ஆ போயிட்டு இருக்கு, வயசாயிருச்சு, அல்லது அதை திங்கணும் இதை திங்கணும்னு ஆசைப்படுது, இல்ல அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆசைப்படுது, சொல்லிட்டு செய்யுது சொல்லாம செய்யுது, ஊர் ஊரா அலையுது, அங்க போகுது இங்க போகுது, கோவப்படுது, பொறாமப்படுது, வஞ்சகப்படுது. இந்த உடம்பு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த உடம்புல இருந்து நான் காலையில ஒரு ஒரு அதிகாலை எழுந்து இந்த உடம்புல இருந்து விடுபட்டு என்னை இந்த உடம்புக்கு நட்பாக மாற்றி கொடுங்கள் என்று இறைவனிடத்திலே மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னோடு இந்த உடம்பு ஒத்துழைக்கவில்லை. எம்பெருமானே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவா, என் தத்துவங்களும் என் உடம்பும் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. நீ இந்த உடம்பில் தங்கியிருக்கின்றாய், என் உயிருக்கு உயிராக இருக்கின்றாய், இந்த உடம்பின் குற்றங்களிலிருந்து என்னை விடுபடுத்து. இந்த உடம்பு விரும்பக்கூடிய அவஸ்தைகளில் இருந்து என்னை விடுபடுத்து. விருப்பு வெறுப்பு என்று இந்த உடம்போடு பொருந்தி இருக்கின்ற விலங்குகளிடத்திலிருந்து என்னை விடுபடுத்து. நான் இந்த உடம்பை அந்நியமாக கருதி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உன்னோடு கலந்து நான் தவம் செய்கிறேன். இந்த உடம்பின் குற்றங்கள் என்ன, இந்த உடம்பின் ஆற்றல் என்ன, இந்த உடம்பின் செயல்பாடுகள் என்ன, என்று எனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று காலையில விண்ணப்பிக்கணும். அப்படி அப்படி விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க இந்த உடம்புக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அப்ப இந்த உடம்பை பற்றி நம்ம பார்க்க முடியும், தத்துவங்களை போய் பார்க்க முடியும். இப்ப நாக்கு வந்து தேவையில்லாம பேச ஆசைப்படுது, தேவையில்லாத சாப்பிட ஆசைப்படுதுன்னா பெருமானே இந்த நாக்க பாத்தீங்களா, குருநாதா இந்த நாக்க பாத்தீங்களா, அருட்பெருஞ்சோதி இறைவா இந்த நாக்கு பாருங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் நின்றன, நீ என்னோட இருக்கும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் நான் சொல்றத கேட்டுட்டு, நீ என்னை விட்டு பிரிஞ்சா அது என்னை விட்டு பிரிஞ்சி அங்கங்க அலையுது. பெருமானே உன்னுடைய அருளுக்கு இது அழகா, நீ தானே இந்த உடம்புல தங்கி இருக்கிற, இந்த கண்ணுக்காது மூக்கள்லாம் அது அது தவறியத்துக்கு மேய போகுதுங்க ஐயா, நீங்க அதை இழுத்து பிடிச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல 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 இந்த உருவமாக இருக்கக்கூடிய நான்கு இடங்கள்ல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கட்டுக்குள் வரும். எப்படி கட்டுக்குள் வரும்? சரி, இந்த வந்து இந்த பிருதிவின்னு சொல்ற மண்ணுன்னு சொல்ற இந்த உடம்புல தோல் இருக்கு, எலும்பு இருக்கு, நரம்பு இருக்கு, தசை இருக்கு, 72,000 நாடி நரம்புகள் இருக்கு, இவ்வளவும் வள்ளல் பெருமான் திருவடியில அடங்கும், அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியில அடங்கும். தோல் ஒரு இன்பத்த நாடி போகாது. அதே மாதிரி பிண்டத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அடங்கும். நீர், உதிரம், மூளை, மச்சை, சிக்கிலம், இந்த மற்ற செயல்பாடுகள் அது அடங்கும். ஆகாரத்தின் மேல இச்ச போகாது, நித்திரையின் மேல இச்ச போகாது, பயம் இல்லாம இருக்கும், சோம்பல் இல்லாம இருக்கும், உடம்புல இருக்கக்கூடிய அக்னியினுடைய அளவு குறையாம இருக்கும். அதே மாதிரி வாயு எடுத்துட்டோம்னா இந்த ஓடல், நடத்தல், இருத்தல், கிடத்தல், சத்தல், இப்படி இந்த மூச்சில இந்த தச வாயுகள் 72,000 நாடி நரம்புகள்ல போய் அங்கங்க சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் அடங்கும், ஒதுங்கும். அதே மாதிரி ஆகாயத்தினுடைய செயல்பாடுகள் என்ன? குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இப்படி வந்து புத்திர இடன், அத்த இடன், இப்படி எத்தனையோ செயல்பாடுகள் தேவையில்லாம வெளியில போய் அலையிற அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே உள்ள அடங்கும். இவ்வாறு அடங்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் குரு வடிவன் தாங்கி அவன் இந்த உடம்ப சீர் செய்கின்றான், குற்றம் நீக்குகின்றான், இந்த உடம்புல விளையாட தொடங்குகிறான். அப்ப வந்து குருவா மாறிடுவான். உருவும் அருவும் உருவோடு அருவும் மருவு பரசிவன் மண் பல்லுயிர்க்கும் குருவுமென நிற்கும் கொள்கையனாகும். அப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல மனசு ஏற்படுது. இந்த ஆன்மா நம்ம விரும்புது, இந்த ஆன்மாவுக்கு நாம குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 9 மேவி உலகம் வளம் வரும், 9 ஈசன். இந்த 9 இடங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்று அறியாத மக்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு செயல்படுகிறார்கள். இந்த 9 இடங்களிலும் இறைவன் இருந்து செயல்படுத்துகிறான், நம்மை அருள் வழியிலே செலுத்துகிறான் என்று எண்ணுகின்ற மக்கள் இறை வழிபாட்டில் உள்நோக்கி சென்று இறைவனை சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது இறைவன் இந்த 9 இடங்களிலும் அமர்ந்து 9 இடத்தின் மையத்திலும் ஒளியை தோற்றுவிக்கின்றான். இதுதாங்க நம்ம நோக்கம். இந்த 9 இடத்திலேயும் இறைவன் ஒளியை தோற்றுவிக்கின்றான். அவனுடைய இயல்புங்க அது. எப்படி இருக்கிறான்? அவன் உருவாகி உருவினில் உள் உருவமாகி உருவுள் ஒன்றாய். உருவன்னு நம்ம பாக்குறோம்ல, கண்ணுக்கு தோன்றக்கூடியது, நம்மளுடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய உருவம் இருக்குல்ல, இந்த உருவத்தினுடைய இப்ப உதாரணமா மண்ணு, மண்ணின் மையம், காற்று, காற்றின் மையம், நெருப்பு, நெருப்பின் மையம், இப்படி ஆகாயம், ஆகாயத்தின் மையம், அதனுடைய மைய பகுதியில நின்று இறைவன் ஒளியை தோற்றுவிக்கிறான். இறைவன் ஒரு அருள் விளக்கை ஏற்றுகின்றான், ஒரு ஜீவ தீபத்தை ஏற்றுகின்றான். அவ்வாறு ஏற்றுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய இருள் நீங்குது, உருவாகி உருவினில் உள் உருவமாகி உருவுள் ஒன்றாய் உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய உள் உருவமாக இறைவன் மாறுகிறான். அவனை சிந்திக்கும் போது ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் எல்லாம் வந்த இறைவன் ஒன்றாக கலந்து கொள்கிறான், அவன் அருவமாக கலந்து கொள்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை உள்ளே கருதுவோம். இவ்வாறு இருக்கக்கூடிய இறைவனை எவ்வாறு காண்பது? அது சொல்றாரு, நினை நிமலா என நீ நினைப்பித்தால் நினைப்பேன். நீயே உடம்புக்குள்ள இருக்கிற, நீயே உயிரா இருக்கிற, நீ என்ன நினைக்க வச்சாதான் அப்பா நான் உன்னை நினைப்பேன். நீ என்ன மறக்க வச்சுனே நான் மறந்துடுவேன். என் பெருமானே, ஞானிகள் நாடும் பரசிவமே, உன் மீது நான் அன்பு இடைவிடாது செலுத்துமாறு என்னை உன் திருவடிக்கு ஆளாக்கிக் கொள்வாய். இதாங்க வழிபாடு. காலையில 4 மணியிலிருந்து அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுந்து இந்த உடம்பின் ஒவ்வொரு அணுக்களிலும் நவ நிலைகளிலும் உருவத்திலும் அருவத்திலும் ஒரு அருவத்திலும் நீயே மையமாக நின்று அருள் நடம் செய்து இந்த உடம்பின் குற்றங்களை எல்லாம் போக்கி அருளி இந்த உயிருக்குள் உயிராக நின்று உன்னை நினைக்கும்படி செய்து உன் திருநாமங்களை சொல்லி வாழ்த்தும்படி செய்து என்னுடைய அன்பு உன்பால் செல்லுகின்றவாறு என்னை வழி நடத்துதல் வேண்டும் தெய்வமே. இதுதாங்க சிவனே சேவன்பா. இறைவன் இடத்துல வந்து அவர் கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி செய்யும்படி எனக்கு நீ அருள் செய்யின்னு கேட்கிறாரு, விண்ணப்பம் செய்யறாரு. இப்படி அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது மனமே சூரியனாக மாறுகிறது. மனம் இப்ப சந்திர அறிவா இருக்கு, மனமே சூரியனாக மாறுகிறது. மிக மிக முக்கியமானது இது. வள்ளல் பெருமான் சொல்வாரு, சூரியகலை அனுபவத்தை பெறணும் பாரு. அது எப்ப பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியகலை அனுபவம் பெறணும்னா ஒரு ரகசியம் சொல்றேன், புரிந்து கொள்வது சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தலை இருக்கு இல்லைங்களா, இந்த தலையில மையத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத துவாரம் தோன்றி நம்ம சுவாசம் நம்ம உடம்புக்கு தேவையான சப்ளை எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் மிச்சப்பட்டு அது அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கு நம்ம தோல்ல மூளை நம்ம தலை மேல, அது வழியா அண்டத்தோட தொடர்பு கொள்ளும். அப்ப சூரியன் தோன்றும். இன்னொரு அதர் வேர்ட், இது எப்படி சொல்லலாம், பிராணவாயு நம்ம உடம்புல எந்த வகையிலையும் லாஸ் ஆகாம வீணா போகாம முழுக்கவும் மிச்சப்பட்டு இந்த உடம்புலயே தங்கிருச்சுன்னா அதுக்கு பேரு அருணோதயம்னு பேருங்க. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிறவி வேணும். இத வந்து 50 ஆண்டுகளா நான் பெற்ற கல்வியில நான் குரு கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரு உபதேசம். குரு காட்டாம இந்த கல்வியெல்லாம் புரிந்து கொள்ளவும் முடியாது. சும்மா நம்ம பேசிக்கலாம், நான் அந்த அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டேன், இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன், எனக்கு எல்லா புத்தகத்துல எல்லா பக்கங்களும் அறிவு வந்துருச்சு, முடியவே முடியாதுங்க. குருவை கூப்பிடணும், சர்க்குருவை கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டோம்னா இந்த அசுத்தமான உடம்புக்குள்ள புகுந்து இந்த குருநாதர் என்ன பண்ணுவாரு, நம்ம ராமலிங்க வள்ளல் பெருமான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் போக்குவாரு. அப்பதாங்க பிராணவாயு மிச்சப்படும். துரிசு நீக்குதல்னு பேருங்க. வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல துரிசு நீக்குதல், இதுல வந்து ஒளிவில் ஒடுக்க பாயிற விருதியில இந்த துரிசு நீக்குதலை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த துரிசு நீக்கி கொண்டால் இந்த உடம்புல பிராணவாயு நஷ்டமடையாது, வாங்குற மூச்சு காற்று உடம்புலயே தங்கிரும். உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிற பிராணன் நஷ்டமடையாது. அப்படி உடம்புல முழுக்கவும் பிராணன் தங்கி நஷ்டமடையாம நாலு கலை நஷ்டமடையும். அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் இயங்கணும்னா இந்த நாலு கலை நஷ்டமடையும்னு நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே கண்ணு காது மூக்கெல்லாம் நான் வந்து அசையில, குருநாதர் வந்து உள்ள தங்கியிருக்கிறாரு, அதுல கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் அந்த கலையெல்லாம் கொடுத்தாச்சு. அருட்பெருஞ்சோதி இறைவர் தங்கியிருக்கிறாரு, என்னுடைய மூச்சு காத்து பூரா உன் திருவடியில வச்சுட்டேன்னு சொல்றீங்க, அதுலயே அங்கேயே கரைஞ்சு போச்சு. சிந்தனையை முழுக்கவும் திருவடியிலே வச்சுட்டீங்க, சிந்தனையும் கரைஞ்சு போச்சு. வெளியில வேலையே இல்ல, அறிவும் வெளியில சுத்தல, மனமும் வெளியில சுத்தல, எல்லாமே திருவடியில அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு. உங்களுடைய உடல் பொருள் ஆகிய மூணையும் இறைவனுக்கு ஊனாக உணவாக கொடுத்துடுறீங்க. இறைவன் விழுங்குறாரு உங்களை. பற்றறியா முத்திரதமையெல்லாம் வாழைப்பழம் போகல விழுங்குகின்ற பரமேன்னு சொல்லுவார் இல்லைன்னு மகாதேவ மாலையில. அப்படி உங்களோட உடல் பொருள் ஆகிய மூன்றையும் உங்கள் உடம்புக்குள்ளவும் உங்கள் உயிருக்குள்ளவும் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்துடுறது. தாரை வார்த்து கொடுக்கறதுன்னா முழுசா கொடுத்துடுறது. நீங்களே இந்த உடம்ப சாப்பிடுங்க, இந்த உயிரை சாப்பிடுங்க, ஊனாக கொடுத்தல்னு கண்ணுடைய வள்ளல் சொல்லுவார். அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே இந்த பிராணன் உள்ளேயே டிசால்வ் ஆயிரும், வெளியில வராது. அப்படி பிராணன் உள்ளேயே டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேரு அருணோதயம்னு பேருங்க. அதுக்கு பேரு தான் அருணோதயம். அருணோதயத்துக்கும் மேல சுவாசம் தங்கி ஞானிகளுடைய ஆதரவுனாலையும் அருட்பெருஞ்சோதியனுடைய இறைவனுடைய ஆலய அந்த ஆதரவுனாலையும் அருளாலையும் இந்த உடம்புக்குள்ளற அக்னி மேல் நோக்கி அப்படி அப்படி பொங்கி எழுதுன்னா அந்த நிலைக்கு பேரு தான் சூரிய உதயம். அருணோதயம்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற செவ்வானம், அருணோதயம்னு பேரு. கொஞ்ச லேசான வெளிச்சம்னு பேரு. சூரியனே உதிச்சிட்ட சூரியன் தோன்றினன் பழகுமான் பாடுவாரு. அப்ப பேரு தாங்க, அந்த இதுக்கு பேரு தான் ஆச்சாரியனால் அந்த நடுக்கண்ணை திறந்து திறக்க பெற்று கொண்டவருக்கு எல்லாம் பட்டப்பகல் போல தெரியும். சும்மா நான் திறந்துட்டேன், நான் திறந்துகிட்டேன்னா பட்டப்பகல் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இட்லி தோசை தெரியும், நல்ல பூரி தெரியும், நல்ல சாப்பாடு தெரியும், நாசிலிமா தெரியும், வந்து ரொட்டி சென்னாய் தெரியும், அதெல்லாம் தெரியும். நல்லா சாப்பாடு நல்லா வளர்ச்சி கட்டிட்டு சாப்பிடலாம், வறுவல் அது தெரியும் எல்லாம். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அப்படி சாப்பாடு இருக்கு, நிறைய சாப்பாடு எல்லாம் இருக்கு. தயிர் தெரியும், ஐஸ்கிரீம் தெரியும், குளிர்ச்சியான பொருள்கள் எல்லாம் தெரியும். தன்மார்க்கத்துல குளிர்ச்சியான பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்ல, அதனால எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் தெரியும். நெற்றிக்கண்ணை திறக்க பெற்றுக் கொண்டவர்களுக்கு பசி இல்லை, தாகமில்லை, மலமில்லை, ஜலமில்லை, எல்லாம் பட்டப்பகல் போல தெரியும். எது பட்டப்பகல் போல தெரியும்? சிவ ரகசியம் எல்லாம் தெரிவித்தும் வரவழ்பம்மன். சிவ ரகசியம் தெரியும், வந்து கடவுள் வந்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பாரு. உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருள்நிலை தெரித்த அருட்பெருஞ்சோதி. இந்த உருவம் அருவம் உபயம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அரு உருவம் எல்லாமே அருள்நிலையா இருந்தா அப்படி இருக்கும். ஏரா நிலைநடு ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்தி அருட்பெருஞ்சோதி. 36 கடந்து போயிடுச்சு. விருள் மன மாயை வினையிருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றி அருட்பெருஞ்சோதி. மாயை நீங்கிச்சு, உடம்புல உள்ள குற்றங்களும் போச்சு, உயிர்ல உள்ள குற்றங்களும் போச்சு, உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுக்கள்லையும் விளக்கேற்றி வைக்கிறாரு அருட்பெருஞ்சோதி இறைவர். உயிர்ல விளக்கேற்றி வைக்கிறார், ஜீவதீபம் ஏற்றி வச்சிடறாரு, எல்லாம் வெளிச்சமா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில பசி எது தாகம் எது ஒண்ணும் கிடையாது. அது கண்ணை திறக்கிறோம், நெற்றிக்கண்ணை திறந்தா அதுக்குதான் அர்த்தம். நான் நெற்றிக்கண்ணை திறந்துகிட்டேன் அப்படின்னா தூங்கிட்டு இருந்தேன் விழிச்சிட்டேன்னு அர்த்தம். எப்படியோ மனம் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆகும், மூடத்துல இருந்து நீங்கும். இதுல 1995 இந்த மன இருள் நீங்கிறதுக்கும் ஆன்மாவின் மூடம் நீங்கிறதுக்கும் அருளறிவு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு நமக்கு நம்மளுக்கெல்லாம் சன்மார்க்க பெரியவர் திரு மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த உண்மையை சொன்னாங்க. எல்லாரும் மூட அறிவுல இருந்த அன்னைக்கு அந்த ஐயா வந்து கண்ணை வந்து திறக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த கண் திறக்கிறது தாங்க மூடம் நீங்கிறது, ஆன்ம அறிவின் மூடம் நீங்குதல்னு பேருங்க. ஆன்ம அறிவின் மூடம் நீங்கினாதான் அருட்பாவே படிக்க முடியும். அகவலில் இருக்கக்கூடிய நாலு வரைக்காவது பொருள் தெரியும். இந்த இந்த ஒரு செய்தியை, அற்புதமான செய்தியை, ஒரு கருணை நிறைந்த செய்தியை 1995 மு பாலசுப்ரமணியம் ஐயா வந்து நிறைய பேருக்கு சொன்னாங்க. அந்த அந்த நேரத்துல அந்த செயல் செய்ததுனாலதான் மூடம் நீங்கும்படியான ஒரு செயல் ஏற்பட்டுச்சு. ஆனா நெற்றிக்கண்ணை திறந்து கொள்வது என்பது அனுபவ மார்க்கம். அதுதாங்க வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற நவநிலை அனுபவ மார்க்கம். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, நமக்கெல்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படி மகேசன் அப்படின்னு சொல்லி கீழே உருவம் நான்கு, அருவுருவம் ஒன்று, அருவம் நான்குன்னு செய்தோம்ல, அங்க வந்து முழுக்கவும் பரதத்துவம் விந்து நாதத்திலிருந்து தொடங்கும். அப்படி இந்த உயர்ந்த நிலைய அந்த அந்த காலகட்டத்துல ஆன்ம அறிவை மறைத்திருக்கக்கூடிய மூடம் நீங்குவதற்காக மு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மிகப்பெரிய கருணையை அன்பர்களுக்கு காட்டி அருளினார்கள். அந்த காலகட்டத்துல அது மிகப்பெரிய ஒரு உண்மையை எல்லோருக்கும் தெரிவித்தது என்றால் அது ஒரு பெரிய கருணை தான். அப்படி வெருள் மனமாயை வினையுருள் நீக்கி உள் அருள் விளக்கேற்றி அருள் பெரும் ஜோதி, இப்படி உள்ளர ஒரு அருள் விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு நாம செயல்பட்டோம்னா, அன்றைய காலகட்டத்துல நம்ம தலையில நாத தத்துவத்தையும் கடந்து நம்முடைய ஆற்றல் மேலேறும். அப்ப சூரிய கலை அனுபவம் தோன்றும், எல்லாம் பட்டப்பகல் போல தெரியும். அந்த அந்த மாதிரி ஞானிகளை நாம அழைச்சி நம்ம கருத்தில் கருதி வழிபாடு செய்தோம்னா, உதாரணமா வள்ளல் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் போன்ற பெரிய நிலையில இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நம்ம வந்து நம்ம உள்ள பார்த்து உள்ளத்துக்குள் வைத்து அவர்களை வழிபாடு செய்தோமானால் அவர்கள் இந்த அறிவு கண் அல்லது நெற்றிக்கண்ணை திறந்து விடுவார்கள். சிவரகசியமெல்லாம் தெரிவிப்பார்கள். சிவரகசியமெல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவேம்பாரு வள்ளல் பெருமான். அப்படி எல்லாம் உள்ள இறைவன் குரு வடிவம் தாங்கி வந்து நமக்கு இந்த 9 நிலைகளிலும் இருக்கக்கூடிய மாயை குற்றங்களை எல்லாம் நீக்கி வெருள்மன மாயை வினையுருள் நீக்கிம்பர். அந்த மாயையும் நல்வினை தீவினைகளையும் நீக்கி அந்த இடத்தில் அருள் விளக்கேற்றுவார்கள். அப்போ அந்த நேரத்துலதான் சிவரகசியம் எல்லாம் நமக்கு அறிவுக்கு அறிவாக நின்று அவர்கள் உணர்த்துவார்கள். இப்ப நாதநிலை கடந்த பின்பு பரவிந்து பரநாத நிலை நமக்கு வந்து தானா விளங்குங்க. இது அனுபவத்தின் கண் தோன்றுவது. நாம வந்து ஏட்டின் கண் இருந்து ஏட்டில இருந்து நான் ஏதாவது சொன்னாலும் கூட இதை ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கலாம். ஆனால் வள்ளல் போன்ற சத்குருவுக்கு கண்ணை திறந்து காமிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. வள்ளல் பெருமான் குறிப்பிடக்கூடிய ஆச்சாரிய பெருமான் அவருடைய அருளால் திறந்து கொள்ளக்கூடிய நெற்றிக்கண் அந்த நிலையிலிருந்து உள் நின்று அறிவுக்குள் அறிவாக நின்று திறப்பார்கள். அந்த கதவு உள்பக்கமா திறக்கிறது. நம்ம நம்ம அன்பர்கள் திறக்கிறது வெளிப்பக்கமா திறக்கிறது. இது மனத்தின் கண் இருக்கக்கூடிய மூடங்கள், ஆன்ம அறிவின் கண் இருக்கக்கூடிய மூடங்களை நீக்குவதற்கு புறத்துல செய்தாகணும். வள்ளல் பெருமான் போன்ற மிகப்பெரிய அருளாளர்கள் உள்ளிருந்து அந்த கதவை திறந்து விடுவார்கள். அதன் மூலமாக நாம் உன்னத நிலையை பெற முடியும். இப்ப வந்து நான் ஒரு அடுத்த நிலையில ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1 மணி நேரம் ஆச்சு, ஆகையினால ஒரு சுய தரிசனம் ஒண்ணு வேணுங்க. நம்ம யாரு, நம்ம உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு இருக்கு, எவ்வளவு அசிங்கம், புண்புலால் உடம்பின் அசுத்தமும் சொல்லுவார். இந்த உடம்பே அசுத்தம், இதில் நான் பொருந்தி இருக்கின்ற புணர்ப்பும், இதில் அருவறுப்பு இருக்கு, எனக்கு இந்த அருவறுப்பை தாங்க முடியல அப்படின்னு ஒரு சொல்றோம்ல, அப்பனா இந்த உடம்புல இருந்து நம்ம கொஞ்சம் அப்படி பிரிச்சு பாக்குறோம். இப்ப வள்ளல் பெருமான் வந்து வெளிப்படுத்தின இந்த கண்ணுடைய வள்ளல் அருளிய ஒழிவில் ஒடுக்க நூல்ல இருந்து ஒரே ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நம்முடைய உள்ளத்துல, உயிர்ல, உடம்புல, அகம், புறம், நடு, கீழ், மேல், பக்கம் என கூறப்பட்ட எவ்விடத்தும் நிறைந்துள்ளது பரிபூரணமாகிய சிவம். இந்த உடம்புல சிவம் இல்லாத இடமே இல்லை, உயிர்லையும் உடம்புலையும் எல்லாத்தையும் இருக்கு. அந்த உடம்புக்குள்ளையும் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம்ம ஆன்மா. இதுக்குள்ளதான் இந்த ஆன்மா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பார்த்தோம். பால் கடல்ல இருக்கக்கூடிய மீன் வந்து அதுக்கு உணவுக்காக பால் கடல்ல வாழ்ற அற்ப ஜந்துக்கள் எல்லாம் போய் சாப்பிடுதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய தரத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம். பால் கடல் இருக்கு, பாலையே குடிக்கலாமே, ஏன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பூச்சிகளை போய் சாப்பிடணும்? அது மாதிரி தான் நம்ம உடம்பு ஒரு பார்க்கடல். இந்த உடம்புல வாழ்கின்றவன், வாழ வைப்பவன் எல்லாம் உள்ள இறைவன், எங்கும் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்திருப்பவன் இறைவன். அதனாலதான் உள்ளும் புறமும் நடுவும் கீழும் மேலும் பக்கம் எல்லா இடத்திலையும் இறைவனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று தன்னுடைய வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு. நம்ம பால் கடல்ல இருக்கக்கூடிய மீன் மாதிரி நம்ம ஆன்மா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. இவ்வாறு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஆன்மா வெளியில போய் கோயில் கோயிலா கடவுளை தேடுது. உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அந்த இறைவனுடைய சந்நிதியில்தான் வாழ்கின்றேன் என்று இந்த ஆன்மாவுக்கு தெரியவில்லை. புறத்தே சென்று கோயில் கோயிலா தேடுது. அது எப்படி இருக்கு? பால் கடல் இருக்கக்கூடிய பால் தெரியாம புழு பூச்சிங்களை தேடுற மீன் மாதிரி நாம நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவனையும் சத்குரு ராமலிங்க வள்ளல் பெருமானையும் வணங்காம புறத்துல போய் தேடல் தேடல்னு தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு அற்ப அறிவு நம்ம அறிவு இருக்குதே, ரொம்ப அற்ப அறிவு. கடல் போல சிவம் இருக்கு, அந்த கடலுக்குள்ளர இந்த ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்கு, சின்னதா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த நீ அந்த தண்ணிக்குள்ளேயே பிரிபடாம தான் இந்த ஆன்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்படி ஒன்னா இருக்கக்கூடிய சிவத்துல, சிவத்தை நம்ம பார்க்காம, சிவமா இருக்கக்கூடிய பால் கடல்ல பால் குடிக்காம, இறைவன் கொடுக்கிற அமுதத்தை உண்ணாம வெளியில போய் தேடுறமே, இது என்ன? ஏன் உனக்கு இந்த மயக்கம்? உனக்குள்ளேயே ஆனந்த கடல் இருக்கு, உனக்குள்ளேயே பார்க்கடல் இருக்கு, உனக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி இறைவன் இருக்கிறாரு. நீ திருவருளுங்கிற கடலுக்குள்ளதான் இருக்கிற, நீ திருவருளுக்குள்ளதான் இருக்கிற. உன்னை விட்டு ஒரு வினாடி பொழுதும் வந்து அந்த கடவுள் பிரியறது இல்லை. இமைப்பொழுதும் என்ன எஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்ன மாதிரி உன்னையே சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கடவுளை உனக்குள்ள பார்க்காம நீ புறத்திலேயே தேர்றியப்பா, உன்னுடைய அறிவனை என்னன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சிந்திச்சீங்கன்னா, அப்படியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அறிவிச்சது தம்பையா இல்லை திருவருள், இதை கேட்கும்படி பண்ணது தம்பையா இல்லை திருவருள், உங்களை கேட்கும்படி பண்ணது யூனிவர்சல் மிஷன் அல்ல திருவருள், இப்படி உங்களுக்கு அறிவிச்சது திருவருள். அந்த அருளால இந்த கருவிகள் எல்லாம் இயங்குது. அந்த அருளை இந்த உடம்புக்குள்ள இடைவிடாம சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த கருவிகள் எல்லாமே அறிவா மாறிடும். இந்த ஒன்பது இடமும் அறிவு கெட்டு போகாது. இந்த நவநிலையும் அறிவு கெட்டு போகாது. இந்த நவநிலையும் அறிவா மாறிடும். அப்படி அறிவா மாறிச்சுன்னா பிறவியற்ற பெருநிலையை அடையலாம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கி போயிடும். இந்த உடம்பே பொன்னுடம்பா மாறிடும். பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுடன் கலந்த என்னுடைய அன்பே, என்னோடு கலந்திருக்கிற நீ, நீ விரும்புனா இந்த நாட்டம் பிடிச்ச உடம்ப பொன்னுடம்பா மாத்தலாம். இந்த நாட்டம் தோன்றுவதற்கு காரணமான பசி தாகம் முதலிய குற்றங்களையும் நீக்கலாம். நீயே இந்த உடம்புல இருக்கிறியப்பா, நீயே இத நீ பார்க்க கூடாதா அப்படின்னுட்டு கடவுளுடைய தன்மையையும் ஆன்மாவுடைய தன்மையையும் இந்த உடம்புனுடைய தன்மையையும் இடைவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒன்பது நிலையிலையும் ஒளிவிளக்கு ஏற்றப்படும். அப்ப உனக்கும் கடவுளுக்கும் உள்ள பேதம் நீங்கி போயிடும் அப்படின்னு கண்ணுடைய வள்ளல் சொல்றார். பேதம் ஏது? நீ அதுவாகிறாய், நீ ஒன்றாகிறாய், நீ ஒன்றோடு ஒன்றாக மாறி நீ அமுதம் அருந்துகின்றாய், அந்த வாய்ப்பு உனக்கு இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல கண்ணுடைய வள்ளல் பெருமான் நமக்கு வந்து சொல்றாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை நாம ஏற்படுத்தி கொள்வதற்கு உள்ள மார்க்கம் இருக்கு. இதுல இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கூட என்ன சொல்லலாம். ஒரு மணி நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், ஆனாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு அடுத்த நிலைக்கு போறுவதற்கு இது கொஞ்சம் உதவியா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு இருக்கு, இந்த கண்ணு காது முதலிய பொறிகள் இருக்கு, மனம் புத்தி சித்த அகங்காரம் என்கின்ற கரணங்கள் இருக்கு, ராஜசம் தாமசம் சத்துவம் போன்ற குணங்கள் இருக்கு, பிராணவாயு இருக்கு, தசவாயு இருக்கு. இவ்வளவையும் கடந்து போறதுக்குரிய வாய்ப்பு நம்ம உடம்புக்குள்ளேயே பொருத்தப்பட்டிருக்கு. இவ்வளவையும் கடந்து போறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உள்ள இருக்கான். நாம இடைவிடாம அவன் திருவடியை பற்றி இந்த மூச்சு காற்று வாசியையும் கடந்து போகணும். இந்த வாசியும் நம்ம உடம்புலயே டிசால்வ் ஆயிரும், அதுக்கப்புறம் அது கடந்து போயிருவோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. அதுக்கு என்னத்தை பார்க்கணும்? சந்தரிசனம். இந்த உடம்பு எப்படி இருக்கு, இந்த உயிர் எப்படி இருக்கு, என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, என் அறிவு எப்படி இருக்கு, என்னுடைய விடுதலை அப்ப உணர்வு எப்படி இருக்கு, நான் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், எங்க அடைப்பட்டிருக்கேன், எங்க வந்து நான் வந்து குற்றம் உடையவனா இருக்கிறேன், எந்த இடத்துல வந்து நான் குற்றம் நீங்கும் அப்படின்னு சிந்திக்க 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 நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வினாடி கூட பிரியாத திருவருளை தரிசனம் பண்ண முடியும். இறைவா, நீ எல்லாம் வல்ல அருளாக என் உடம்பில் பிரியாமல் இருக்கிறாய், நான் உன்னை காண்கிறேன், காண முயல்கிறேன், என்னுடைய பார்வை முழுக்கவும் உள்ளூன்று செல்கிறது. நீ ஒவ்வொரு நிலையிலும் நவநிலையிலும் நீ ஒளி செய்து கொண்டிருக்கிறாய், உன்னை உள்ளேயே காணும் வாய்ப்பை எனக்கு கொடு, உன்னையே சிந்திக்கும்படியான அன்பை எனக்கு கொடு, உன்னை நினைப்பித்தால் நான் உன்னை நினைப்பேன், உன் மீது அன்பு செலுத்தும்படி செய்தால் நான் அன்பு செய்வேன் என்று பூஜை செய்யணும். இதுக்கு பேர் தாங்க பூஜை. நீங்க தியானம்னு சொன்னாலும் எனக்கு ஓகே. கருத்தில் கருதி வழிபாடு செய்யணும், இதுதான் கருத்தில் கருதி வழிபாடு செய்வது அப்படின்னு சொன்னாலும் ஓகே. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ அந்த லாங்குவேஜில் கூப்பிடுங்க, நினைச்சுக்குங்க. அப்படி செய்ய 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 அறிவு தூய்மைப்படும். அதுக்கு தாங்க பறைன்னு பேரு. முழுசா இறைவனையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை தோன்றது பார்த்தீங்களா, அதுக்கு பறை தரிசனம்னு பேரு. நீங்களே அருளா மாறிட்டா, அருளாகவே மாறிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தாங்க பறை தரிசனம். அந்த அருளையும் கடந்து போனா அதுக்கு பறை யோகம்னு பேருங்க. அந்த அருளையும் கடந்து போய் இறைவா 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 இறைவான்னு தன்னை மறந்து அருளமுதம் உண்டு தேக்கும் பண்பும் வள்ளல் பெருமான். தன்னையும் மறந்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி தெய்வமே அப்படின்னு சொல்லி உங்களையே கொடுத்துடுறீங்க. உடல் பொருளாவி மூணையும் உணவா கொடுத்துடுறீங்க கடவுளுக்கு. அந்த நிலைக்கு பேரு தாங்க பரயோகம்னு பேரு. அதையும் கடந்து போனா உங்க அறிவு வேலை செய்யாது, அதுக்கு தற்போத ஒழிவுன்னு பேருங்க. உங்க அறிவே வேலை செய்யாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரண் அடைஞ்சு நீங்க கரைஞ்சு போயிட்டீங்க. அந்த நிலைக்கு பேரு தற்போத ஒழிவுன்னு பேரு. அந்த நேரத்துல உங்களுடைய அறிவே வேலை செய்யாத நேரத்துல உங்களையே முழுசா தானமா கொடுத்துட்ட பிறகு, உங்களையே உணவா கொடுத்துட்ட பிறகு, இறைவன் உங்களை விழுங்கி கொண்ட பிறகு உங்களுக்கு தோன்றக்கூடியது ஆனந்த கடல். அப்போ நீங்க இறைவனோட இரண்டத்து இருப்பீங்க. அதையும் கடந்து போகலாம், அதுக்கு அதீதம்னு பேரு, ஆனந்த அதீதம்னு பேரு. இதுக்கு என்ன செய்யணும்? இடைவிடாம சிந்திக்கணும். மறந்தால் ஒளிக்கும் மருந்து, தன்னை மறவாத அருள் வழங்கும் மருந்து. மறந்தால் ஒளிக்கும் மருந்து, தன்னை மறவாத அருள் வழங்கும் மருந்து. தன்னை மறவாதவருள் எல்லாம் வழங்கும் மருந்து. பார்க்க பசி போம் மருந்து, ஏக உருவாம் மருந்து. அன்பர் கொள்ளை கொண்டு உண்ண குலாவும் மருந்து. அன்பர் துதிக்கும் மருந்து, பரஞ்சோதி என்று அன்பர் துதிக்கும் மருந்து. நல்ல மருந்து இம்மருந்து. நம்ம உயிரை விட்டு நீங்காம இருந்து ஊட்டி நல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சு நமக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள்லாம் செஞ்சு வீட்டையும் கொடுக்கக்கூடிய திருவருளை உங்கக்குள்ள பார்க்காம திருப்பதிக்கு போய் அங்க போய் இங்க போய் என்னத்தை பார்க்க போறீங்க? இப்படி நீங்க தேடி வெளியில உங்க உடம்ப விட்டு ஒரு இன்ச் நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா ஞானிகள் உங்களை பார்த்து சிரிப்பாங்களாம். ஞானிகளுக்கு நகையாம். ஆகையினால ஞானிகளுடைய பெருந்தயவால, வள்ளல் பெருமானுடைய பெருந்தயவால உள்ளே ஏகனாகி விளங்குகின்ற இறைவன், ஏகன்னா த ஒன், உங்களோட ஆன்மா வேறு நீங்க வேறு இல்லாம ஒன்னு அவருக்காம் பாருங்க. அவனை இடைவிடாம சிந்திக்க 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 அவன் உங்க உள்ளத்தில் எழுந்தருளி உங்களுடைய உடம்பின் தன்மைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய உடலத்தை உள்ளபடி குரு அருளால் ஏகனாகி நின்று அறிந்து உங்களுக்கு விளக்கி காட்டுவார். ஏகனாக நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க, நீங்களே காண்பவனாகவும் நீங்களே காட்சியாகவும் இருக்க முடியும். நீங்களே நாலேஜ், நீங்களே நோன், நீங்களே நோயர், மூன்றுமே நீங்க தான். அப்படி உங்களுக்கு காட்டக்கூடிய அறிவாகவும் அறிவிப்பவனாகவும் அறிவோனாகவும் இருந்து உங்களை உணரும்படி செய்பவன் நம்முடைய இறைவன், அவன் அருட்பெருஞ்சோதி இறைவன். இத்தகைய கல்வியை நமக்கு கொடுத்து உணர்த்துபவர் நம்முடைய குருநாதர். நம்முடைய குருநாதர் நமக்கு உற்ற துணையாக இருக்கின்றார். அவரோடு பொருந்தி இருக்கும் பொழுது கண்மம் நீங்கும். கண்மம் நீங்குனா மற்ற தீமைகள் எல்லாம் நீங்கி போயிரும். இடைவிடாம அவங்களுடைய பற்றுக்கோட்டில் வச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மாய முதலிய குற்றங்கள் நீங்கும், எல்லாம் நீங்கி நம்மளுடைய அறிவு பூரண அறிவாக, அருட்பெருஞ்சோதி அறிவாக, வள்ளல் பெருமானுடைய அறிவாக மாறி போயிரும். அதுக்கு என்ன செய்யணும்? மறந்தால் ஒழிக்கும் மருந்து, தன்னை மறவாத அருள் வழங்கும் மருந்து. தன்னை மறவாதவருள் எல்லாம் வழங்கும் மருந்து. இடைவிடாது பார்க்க பசிப்போம் மருந்து, இடைவிடாது சிந்திக்க ஏக உருவாம் மருந்து. அன்பர் உண்ண உண்ண கொடுக்கும் மருந்து. அன்புடைய அடியார்களை விழுங்கும் மருந்து, வீட்டை கொடுக்கும் மருந்து, உயிரை விட்டு நீங்காத மருந்து, நம்மை ஊட்டி உறங்க வைக்கும் மருந்து, நாம் தளர்ந்த போதெல்லாம் தாங்கிக் கொள்ளும் மருந்து, நம்மை விட்டு நீங்காத மருந்து, நம்மை விட்டு புறத்தே செல்லாத மருந்து. புறத்தே செல்லாத மருந்தை நாம் புறத்தே தேடிச் செல்வது நம்முடைய அறிவீனம் என்று கருதி உள்நோக்கி உள்நோக்கி உள்ளூன்றி சிந்திக்க சிந்திக்க இன்று கற்ற கல்வி பயன்பாட்டுக்கு வரும் என்பது சத்தியம். இவ்வளவு செய்தியும் வள்ளல் பெருமானும் திருமூலர் பெருமானும் தன்னுடைய வள்ளல் பெருமானும் சொல்லிய கருத்துக்கள். இதில் என்னுடைய கற்பனை என்பது ஒரு அணு அளவும் இல்லை. இன்று கற்பித்த கல்வி முழுக்கவும் ஞான கல்வி. இந்த கல்வி நம்மை கரை சேர்க்கும், எக்காலத்திலும் கைவிடாது. அற்புதமான உன்னதமான இந்த கல்வி, இது எல்லாம் வல்ல வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு அறிவிப்பது திருவருள் தான், என்னை நீங்கள் காண வேண்டியதில்லை. இந்த திருவருள் நம்மை எல்லாம் ஒன்றுபடுத்தி இத்தகைய கல்வியை நமக்கு அளிக்கிறது. பேச வைப்பதும் பேசுவதும் பேசும் பொருளும் அனைத்தும் வள்ளல் பெருமானே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா, ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்.
நான் வந்து இதுல நேர பாயிண்ட் பாயிண்டா வராம அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது அது உன்னுடைய பொருள் முழுசா சேராது மக்களுக்குங்கிறதுனால நம்ம நான் புரிந்து கொண்ட வகையில இந்த கல்விய நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு இது பயன் தரும். நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பேசியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியோட நான் நிறுத்தி கொள்ளலாமா அப்படின்னு நான் பிரசன்னா அன்ப ஐயா கிட்ட கேட்டேன். அவர் இன்னும் ஒரு மாசம் பேசும்படி சொல்லியிருக்காங்க, அடுத்த மாசம். அதுக்கப்புறம் நான் பேச விரும்புகின்ற செய்திகளை எல்லாம் நூல் வடிவத்துல நான் எழுதிட்டு இருக்கேன். அது நான் ஒரு வருடத்துல முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த நூல் வந்து இதை போன்றுதான், அது ஒரு பிராக்டிக்கல் சன்மார்க்கம் அப்படிங்கிற நிலையில அந்த நூல் வந்து பயன்படும். அது பிராக்டிக்கல் சன்மார்க்கம்ங்கிறது என்ன, நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற முறையில அந்த நூலை நான் கொண்டு வர விரும்புறேன். திரையோதச நடைகளை பத்தி நான் பேசல. ஏன் பேசலன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை அனுபவத்தில் கண்டாலன்றி பேசக்கூடாது. நான் அந்த அனுபவத்துல அந்த நிலையை பெறல. ஆனா இந்த நவநிலையை பற்றி நான் ஆய்வு செய்திருக்கிறேன், பலகாலம் ஆய்வு செய்திருக்கேன். இந்த நவநிலையை வந்து தெரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஆரம்ப நிலையில, ஆரம்ப நிலைன்னு சொல்ல முடியாது, தன்மார்க்கத்துல ஒரு 10 ஆண்டுகள் இருக்கக்கூடியவர்கள் சும்மா வீண் பேச்சிலேயே இந்த காலத்தை வீணாக்காம, இந்த வீண் பேச்சு பேசி 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 ஆர்குமெண்ட் பண்ணி பண்ணி இந்த காலத்தை வீணாக்காம அடங்குறதுக்கான ஒரு கல்வி தான் இன்றைக்கு நான் பேசின கல்வி. உடம்புக்குள்ள பார்க்க தொடங்கினதுக்கு அப்புறம் வெளியில என்ன பார்வை இருக்கு, வெளியில என்ன பேச்சு இருக்கு, வெளியில என்ன ஆர்குமெண்ட் இருக்கு, யாருக்கும் என்ன நிரூபிக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி தான் இன்னைக்கு பேசப்பட்ட கல்வி. இதை போன்ற ஒரு நூலை நான் எழுத விரும்புறேன். அதனால வந்து இந்த நிகழ்ச்சியோட என்னுடைய இந்த சொற்பொழிவுகளை இன்னும் வரக்கூடிய காலங்களை நிறுத்தி கொள்ளலாம்னா எனக்கு முன்கூட்டி தெரிவிச்சா நான் இன்னும் நான் மகிழ்ச்சி அடைவேன். வந்து இதுல ஏதேனும் வந்து சந்தேகம் இருந்தா கூட அன்பர்கள் கேட்கலாம், அவங்கவுங்க கருத்துக்களை நீங்க வந்து சொல்லலாம் ஐயா.
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. இப்ப அதான் கேள்வி பதில் நேரத்துக்கு போறதுக்கு முன்னாடி தயவுத்து ராஜி அம்மா வந்து விண்ணப்பம், சாரி, புறுப்பாக அம்மையை வாசிப்பாரு.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா, இங்க அருமையா இருந்தது ஐயா. உங்களுடைய சொற்பொழிவு பொறுப்பாகாமை
ரொம்ப மகிழ்ச்சி. நூறு இந்த சொற்பொழிவை வந்து 100 தடவை கேட்கணுமா, அப்பதான்மா அது புரியும்.
கண்டிப்பா ஐயா,
மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்து ஆண்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி ஐயா.
நன்றி ஜெயராஜம்மா. நன்றி ராஜ்யம்மா. இப்ப கேள்வி பதில் நேரத்துக்கு போவோம். ஒரு விண்ணப்பம், நீங்க கேள்வி கேட்காதவங்க வந்து மியூட் போயிட்டீங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது கேள்வி கேட்கும் போது.
ஐயா தம்பையா ஐயா வணக்கம். நான் முருகேசன்.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா. ஒரு நான் முருகேசன் அமெரிக்கால இருந்து பேசுறேங்க ஐயா. ஞானசபையும் நடராஜரும் தலைப்புல வந்து இந்த திருவருட்பா நூல்ல இருந்து செய்தி, அதாவது ஆன்ம பிரகாசமே ஞான சபை என்றும் அந்த பிரகாசத்தில் இருக்கும் பிரகாசம் கடவுள் என்றும் அந்த உள்ளொளியின் அசைவு நடனம் என்றும் இதுதான் ஞானகாச நடனம் என்றும் அசைவுற்றதே என்றும் நடராஜ நடனம் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லுகின்றது. ஆதலால் ஏமம், கனகம், ரஜிதம், ரௌபியம் முதலாக சொல்லுவதில் சூரியனிடத்தில் கனகமும் சசியிடத்தில் ரஜிதமும் இருப்பது போல் பிண்டத்தில் ஆன்மகாசம் பொற்சபை என்றும் ஜீவகாசம் ரஜித சபை என்றும் சொல்லுவது. ஆதலால் மேற்குறித்த இடங்களில் யாவற்றில் கடவுள் பூரண இயற்கை விளக்கம் காரியமாகவும் காரணமாயும் காரண காரியமாயும் இருக்கின்றது. முக்கிய இடங்களாகி பிண்டத்தில் 4 அண்டத்தில் 5 ஆகிய 9 இடத்திலும் கடவுள் விளக்கம் விசேஷம் உள்ளது. ஆதலால் நாம் தினமும் 6 காலத்திலும் மேல் குறித்த பிரகாசமாக சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் வணங்க வேண்டும். எக்காலத்திலும் புருவமத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும். மேல் குறித்த காலங்கள் சூரிய உதயம், அதாவது காலங்கள் மொத்தம் 6 காலங்கள் சொல்றோம். சூரிய உதயம், உச்சி பொழுது, சாயரட்சை, மாலை, யாமம், வைகரை ஆகிய 6 காலங்களில் எல்லாம் வல்ல தலைவனுக்கு வணங்குதல் வேண்டும் அப்படிங்கறது இந்த பாராகிராஃப். இதுல என்னன்னா ஒரு ஆமா, இதுல வந்து ஏமம்னா என்ன, கனகம்னா என்ன, ரஜிதம்னு என்ன, ரௌபியம்னா என்ன, இது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்துட்டு பிண்டத்தில் 4 கண்டத்தில் ஐந்தும் ஐந்து ஒன்பது இடங்களில் வந்து கடவுள் விளக்கம் விசேஷம் உள்ளதுன்னு சொல்றாங்க. அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய நாலு இடங்கள் வந்து குருவமத்தி, விந்து, நாதம், இன்னொன்று என்னன்னு தெரியல. அது அது ஒரு
பரவாயில்ல, அது வந்து ஆகாயத்துலன்னு சொல்லிட்டு அந்த ஆகாயத்தையும் சேர்த்துட்டாங்க, அஞ்சு இடமா சொல்லிட்டாங்க அதுல.
ஆமா, பிண்டத்தில் நான்கும் அண்டத்தில் ஐந்தும் ஒன்பது இடத்திலும் கடவுள் விளக்கம் விசேஷம் உள்ளதுன்னு போயிருக்காங்க. சோ அந்த இதுல இந்த ஒன்பது இடங்கள் என்னென்னன்னு சொல்லுங்க. அது அது ரெண்டும் தான் கேள்வி நமக்கு.
முதல் அதுதான் இன்னைக்கு பாடம் நடத்துறது, அதுதான் நான் சொல்றேன். நானு சொல்லிடலாம் யா. அது
சரிங்க, நன்றி.
சரிங்க, இப்போ வந்து இந்த ஒன்பது இடங்களை பத்தி நீங்க கேக்குறீங்க. அந்த பிண்டத்தில் நாலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மண், நீர், நெருப்பு, காற்று. இத உங்களுக்கு சொன்னா புரியுமா ஓரளவுக்கு? ந, ம, சி, வ அப்படின்னு உடம்புல வந்து நான்கு இடங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, தெரியுமா? அது இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணு, அந்த தொப்புள் ஸ்தானம் வந்து மகாரம், அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல, நான் ஏதாவது சொல்லிட்டு வேகமா சொல்லலாமான்னு கேக்குறேன்.
சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
ஏதாவது பிரம்மா விஷ்ணு ஆறு ஆதாரங்கள்னு நம்ம உடம்புல இருக்கு. அதுல பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் அப்படின்னு நான்கு இடங்கள் வந்து நம்ம வயிற்றுல வந்து இருக்கு. தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி பிரம்மா, தொப்புள் ஸ்தானம் விஷ்ணு, நெஞ்சு குழி ருத்ரன், கண்ட அந்த கண்டத்துல உள்ள குழி வந்து மகேஸ்வரன் அப்படின்னு இந்த நான்கு இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. அதாவது மண் என்பது எலும்பும் சதையும் சார்ந்த ஒரு நிலையை குறிப்பது. நீர் என்பது ரத்தம், சிக்கிலம், வந்து மூளை, இவை எல்லாமே திரவ பொருளாக சொல்லப்படுகிறது. அடுத்தது உஷ்ணம், உடம்புல உள்ள சூடாக கருதப்படுகிறது. நான்கு, காற்று, பிராணனாக கருதப்படுகிறது. ஆகையினால இந்த நான்கும் கண்ணுக்கு தோன்றக்கூடிய பிண்டம் என்று சொல்லலாம். ஓகே தானா?
சரி,
நீங்க ஆமான்னு சொன்னாதான் நான் அடுத்தது போவேன்.
சரி, சரிங்க. ஆமா,
ஓகே, மகிழ்ச்சி. இப்ப இந்த அண்டத்தில் பிண்டத்தில் நான்கு இடங்கள் உங்களுக்கு தெரியுது, ஓரளவுக்கு ஓரளவுக்கு அனுமானிக்க முடியுது. அப்ப வந்து இன்னொரு மீதி உள்ள ஐந்து இடங்கள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புருவத்தினுடைய நடு இருக்கு பாத்தீங்களா, இந்த புருவத்தினுடைய நடு ஆகாயம்னு பேருங்க. அந்த புருவத்தினுடைய நடு ஆகாயம், அந்த உச்சிக்கும் அந்த நெத்தி நடு இருக்கு பாருங்க, அந்த உச்சி வந்து உச்சிக்கு நாதம்னு பேரு. இந்த அந்த உச்சி, அந்த உச்சிக்கும் அந்த அந்த அண்ணாக்குக்கும் மேல ஒரு மைய பகுதி இருக்கு, அந்த இடத்துக்கு விந்துன்னு பேரு. அது என்ன சொல்லலாம், நெற்றி நடுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, நெற்றி நடுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நெற்று நடு, நெற்றி நடுங்கிறது அந்த கோயில் வாசல்னு வச்சுக்கிட்டா மூலஸ்தானம் இருக்கு பாருங்க, அத வந்து நான் விந்துன்னு சொல்லுவேன். அதுதான் நான் விந்துன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நெற்றி நடுங்கிறது எல்லாத்துக்கும் நம்மள மாதிரி சாதாரண அன்பர்களுக்கு ஆரம்பத்துல சொல்லும் போது நெற்றி நடுன்னு சொல்லுவோம், அப்புறம் போக 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 என்ன சொல்லுவோம், மாட்டிக்குவோம் நம்மளே. அது கோயிலுடைய வாயில்னு வச்சுக்கிட்டோம்னா மூலஸ்தானம் மையமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்ணாக்குக்கு மேல உச்சிக்கும் கீழே உள்நாக்குக்கு மேலே நடுவுல இருப்பது விந்துஸ்தானம் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா?
புரியுது, புரியுது, புரியுது.
ரொம்ப சந்தோஷம். இப்படி இதுக்கு மேல தலைக்கும் மேல ரெண்டு அந்த ஆறான்னு சொல்லுவாங்க எல்லாரும், அந்த ஆங்கிலத்துல சொல்லும் போது ஒரு பெரிய ஒலிக்கு ஒலி இருக்கு, ஒலி வட்டம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அதை வந்து என்ன பண்ணலாம், இங்க நம்ம பெருமான் சொல்றத நினைச்சுக்கலாம், தலைக்கு மேல ஒரு ரெண்டரை அங்கலத்துல பரவிந்து அல்லது சக்தி, அதுக்கு மேல ரெண்டரை அங்கலத்துல பரசிவம் அல்லது சிவம் அல்லது பரநாதம், எல்லாமே பரசிவம் சிவம், இத ரெண்டுமே நீங்க ஒன்னா பாக்கலாம், அல்லது பரவிந்து பரநாதம்னு பாக்கலாம், அல்லது சக்தியும் சிவமுமா பாக்கலாம், அம்மையும் அப்பனுமா பாக்கலாம். இது பரசிவம்னு சொல்லக்கூடிய நிலை, அது ஒன்பது நிலைகள்ங்க. அது அது வந்து இந்த பறைன்னு சொல்றோம் இல்லைங்களா, சுத்த மனத்துக்கு பறைன்னு பேருங்க. சுத்த மனம்னா என்ன, தத்துவங்கள் கடந்து தத்துவங்களால் பாதிக்கப்படாத தூய மனம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பறைன்னு பேரு. பறை ஒளி என் மன பதியினில் விரித்தே அரைத்தது இயற்றெனும் மருட்பெரும் ஜோதி. அந்த மனம் பூராவுமே கோயிலா மாறிடுச்சுன்னு வச்சுங்க, மனம் பூராவும் சிவமா மாறிட்டா என்ன ஆகும், மனமே பதியா மாறினா பலர் பகவான் சொல்லுவாரு, மனமே பதியாயிடுச்சு. மனமே பதியாயிடுச்சுன்னா மனமே இறைவன் ஆயிட்டா எப்படி இருக்கும், அதுதாங்க பறை. அது தலைக்கு மேல உள்ள இடம், தலைக்கு மேல ரெண்டு அங்குலத்துல இருக்குன்னு கருதி கொள்ளுங்க. இது அனுமானித்தல், அனுமானித்தல். இப்படி நம்ம உடம்புல 9 ஸ்தானங்கள் இருக்குங்க. இப்ப வந்து கண்ணுக்கு தோன்றக்கூடியது அல்லது நம்மால் அனுமானிக்க கூடியது உணரக்கூடியது 4 இடங்கள். உடம்புல உள்ள சதை எலும்பு, அடுத்தது உடம்புல உள்ள நீர் என்று சொல்லக்கூடிய திரவ பொருளாகிய ரத்தம், அதுக்கும் மேல உடம்புல இருக்கக்கூடிய சூடாகிய அக்னி, அதுக்கும் மேல நம்ம வந்து விடக்கூடிய பிராணன், இந்த 4 நம்மால் தொட முடிஞ்சு பாக்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது, நம்மளால சென்ஸ் பண்ண முடியுது, தொட முடியுது. மூச்சு காற்று நம்ம விரல்ல ஊதுனோம்னா அது சூடா வருது, இந்த சூடும் தெரியுது காற்றும் தெரியுது. இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தோன்றக்கூடிய உருவம் 4. சரி, ஆகாயம் என்ன, அறிவுன்னு நான் சொன்னேன். நம்ம படிக்க நான் பாடம் நடத்தும் போது ஒரு ஆபரேஷன் பண்றாரு டாக்டர், அந்த அறிவு அவரு மண்டைக்குள்ள இருக்கு. ஒருத்தர் வந்து பிளைட் ஓட்டுறாரு பைலட்டு, அந்த அறிவு அவர் மண்டைக்குள்ள இருக்கு. ஒரு கடல்ல ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறாரு, அந்த நீச்சல் அடிக்கிற அறிவு அவர் மண்டைக்குள்ள இருக்கு. இது கண்ணுக்கு தோன்றவில்லை ஆனாலும் செயலில் வெளிப்படுகிறது. ஓகே தானே,
சரி.
இது தோன்றியும் தோன்றாமலும் இருக்கு. இந்த அறிவு கண்ணுக்கு தோன்றவும் தெரியுது தோன்றாமலையும் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அதுக்கு ஆகாயம்னு பேருங்க. அந்த அறிவுக்கு பேர் என்ன, ஆகாயம். ஆன்ம அறிவு ஆகாய சொரூபமாக இருக்கிறது. அதர் வேர்ட், ஏன் ஆகாய சொரூபம், அதை என்னால பிடிக்க முடியல. ஆனா இருக்கு, அறிவு இருக்கா இல்லையா, இருக்கு. ஆனா கண்ணை கையால பிடிக்க முடியுமா, ஆகையினால அதுக்கு ஆகாயம்னு பேருங்க. அதுக்கு மேல சுத்த மனம், எந்த குற்றங்களாலும் பாதிக்கப்படாத மனமே ஒரு கோயில், உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா அதுக்கு பறைன்னு பேருங்க. அப்ப அது தூய்மைப்பட்ட மனம், தூய மனம். அந்த தூய மனத்துக்கு பறை, எல்லாம் வல்ல இறைவி என்று பொருள், அல்லது எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் என்று பொருள். அருளோடு கூடிய மனம் என்று பொருள். ஓகே
தானே,
புரியலையா?
புரியுங்க ஐயா, புரியுதுங்க.
சரி, அடுத்தது அந்த அறிவே அருள் அறிவா மாறிடுச்சுன்னா, மனமே அறிவா, மனமே வந்து அருளா மாறிச்சு, மனமே கடவுளா மாறுறது ஒரு நிலை, அறிவே கடவுளா மாறிடுச்சுன்னா அந்த நிலை தாங்க பர சிவம். அப்ப ஆன்மா முழுக்கவும் அருள் வடிவம் பெற்ற நிலை, அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு. ஆணவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஆன்மா ஆணவம் முழுதும் நீங்கிய பொழுது அருள் வடிவமாக மாறும். இது ஃபார்முலா. ஆணவத்தால் பாதிக்கப்பட்ட ஆன்மா, கேளுங்க கேளுங்க,
இல்ல இதுதான் பெருமாள் இடத்துக்கு அருளே அருளே உருவாய், அருளே வடிவாய், அருளே செயலாய் அப்படின்னு
சொல்லிட்டு அறிவே மனமாய், அறிவே பொறியாய், எல்லா தத்துவங்களும் வந்து முழுக்கவும் இறைத்தன்மை உடையதா மாறிச்சுன்னா, முதல்ல அறிவா மாறும், அதுக்கப்புறம் இறைத்தன்மை உடையதா மாறும். அப்ப வந்து அந்த அந்த தத்துவங்கள் முழுக்கவும் வந்து சிவ தத்துவங்கள் இறைத்தன்மை உடையதா மாறுதுன்னு
வச்சுங்களேன்,
அது அருள் வடிவம்னு பேருங்க. எப்படி சொல்லலாம், முதல்ல அறிவு கட்ட மனம் அறிவு ஆச்சு, அறிவு கட்ட கண்ணு அறிவா மாறிச்சு, இந்த அறிவு கட்ட ஆன்ம அறிவு தர்போதத்தோட கூடி இருந்தது திருவருளோடு கூடி தர்போதத்தை விட்டுச்சு அப்படின்னு, அப்படி அப்படியே அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கி 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 பாருங்க. அப்படி நீக்கி நீக்கி பார்க்கும் போது கண்ணுக்கு அறிவு வந்துச்சுன்னா அறிவு நல்லதே,
ஹலோ, ஹலோ ஐயா, வணக்கம்.
ஐயா டிஸ்கனெக்ட், ஐயா டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு இப்போ இருக்கு.
ஆ சரிங்க,
கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஐயா, ஐயா கேக்குதுங்களா? ஹலோ,
கேக்குது.
இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியுது ஒரு டிரான்ஸ் ஆகிறது தெரியுது, கண்கள் அறிவு கெட்டு போயிருந்தது. நாக்கு அறிவு கெட்டு போனா ருசியை தேடும், நாக்கு அறிவு கெட்டு போனா தேவையில்லாத பேசும், காது அறிவு கெட்டு போனா தேவையில்லாத கேட்கும். இப்படி போயிட்டு இருந்த இந்த நிலைகள், காலு காலுக்கு அறிவு கெட்டு போனுச்சுன்னா போக கூடாத இடத்துக்கு போகும். இப்ப முழுசா அறிவா மாறினதுக்கு அப்புறம் கடவுள் சன்னிதானத்தில் தன்னை ஒப்புவித்து விட்டு அடங்கியது, தத்துவம் அனைத்தும் என் வசமாயின, காமமும் கோபமும் தான் தானே சென்றது, தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. முதல்ல வசமாயிருச்சு, வசமான உடனே அறிவுக்கு ஆட்படுது, அதுக்கப்புறம் அருளுக்கு ஆட்படுது, அப்புறம் சுகமா மாறிடுது. மூன்று நிலைகள்ல மாற்றம் தோன்றுகிறதுன்னு நான்
சொல்றேன்.
இப்படி வந்து இப்ப இந்த மாதிரி எல்லாம் மாறினதுக்கு பிறகு புருவ மத்தியின் கண் நம்முடைய கரணத்தை இடைவிடாது செலுத்துவதால் வந்த லாபம் இது. இதுதான் இப்ப கடவுள் பிரகாசம், அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்ற நான்கு இடத்திலும் கடவுள் பிரகாசம் முழுசா சேர்ந்துருது. ஏற்கனவே இருக்குது, கொஞ்சமா இருக்குது, கொஞ்சம் இல்லாம இல்ல. நான் தான் சொன்னேன், அருள் நம்ம விட்டு பிரியாமே இருக்கு. அப்படி இருந்துகிட்டு இருந்த அந்த நிலையை முழுசா மாத்திட்டோம். அப்படி மாத்தின பிறகு அந்த அப்படி நீங்க படிச்சது எல்லாமே காரியத்துக்கு வரும். இந்த கடவுள் பிரகாசம் வந்து காரியத்தால் இருக்கக்கூடிய கடவுள் பிரகாசத்தை காரணமா மாத்திட்டோம்னா, அந்த ஆன்ம அறிவே வந்து ஞானமா மாறிடுச்சுன்னா, அருளா
மாறிடுச்சுன்னா,
அப்படிப்பட்ட ஒரு நிலை பெற்றவருக்கு தான் நம்ம வல்ல பெருமான் என்ன சொன்னாரு வந்து, அருஜோதி இயற்கை என்னும் துப்பாய உடலாதி மூன்றும் பெற்றேன்பார். அருஜோதி இயற்கை, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இயற்கை வண்ணம், இயற்கை வடிவம், அது அந்த வந்து நேச்சர் சுப்ரீம் சொல்லலாம், இந்த நேச்சர் அப்சல்யூட்னு சொல்லலாம், இந்த டிவைன் நேச்சர்னு சொல்லலாம். அதுவா நீங்க மாறுறீங்க, நீங்க டிரான்ஸ் ஆகுறீங்க. எதனால மாறுறீங்கன்னா, அவங்களுடைய அருளால. அந்த அருளுக்கு உங்கள்கிட்ட நீங்க ஒழுக்கம் இருக்கு, தவம் இருக்கு, ஒரு ப்ராசஸ்ல போயிட்டீங்க. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவால் அருட்சிவ பெரியம் அருட்பெருஞ்சோதின்னு அந்த அருட்சிவ நெறியிலேயே போறீங்க. போக 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 கரிக்கட்டையா இருந்த நீங்க நெருப்புக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நெருப்பா மாறிட்டீங்க. இப்ப கரிக்கட்டை எங்க இருக்கு கேட்க முடியாது.
ஆமா,
யூ ஆர் பிகமிங் ஒன் வித் ஆல்மைட்டி. சோ அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த ப்ராசஸ் மீன்ஸ் யோகம். ப்ராசஸ் கருப்பா இருந்த கறிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி வந்து ஒளிமயமா மாறுது, அல்லது நெருப்பா மாறுது. இந்த ப்ராசஸுக்கு பேரு யோகம். மாறி முடிச்ச உடனே ஞானம். சொல்லுங்க யா, வேற என்ன 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 வந்து அது. அப்ப இப்ப நீங்க இதை படிச்சு பாருங்க, இந்த நான்கு இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்க அது.
சரிங்க, மிக்க
நன்றி.
வணக்கம். வணக்கம் ஐயா. எப்போதும் போலவே அற்புதமான நிலைய விளக்கங்கள்லாம் சொன்னீங்க ஐயா. நவநிலை, திரியோதிச நிலை, அத திரியோதிச நிலையை ஏன் சொல்லல அப்படிங்கறது கேக்கணும் தான் கேள்வி. அதுவாதான் இருக்கு.
ஆமா ஆமா ஆமா. என்ன அது வந்து அனுபவ நிலைகள் தான் அது. நம்ம ஒரு நம்ம முழுசா அந்த அனுபவ நிலை பெற்ற பிறகு பேசணும்னா நான் இல்ல அந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. அது வந்து அது நீ ஏற்ற நிலைன்னு சொல்லுவாரு. சுத்த நிலை நீ ஏற்றது அப்படின்னு சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்களே. அந்த அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்து அதை பேசுறதுக்கு என்ன சொல்லலாம், இந்த தி ஃபிசிக்கல் பாடி வில் பி வில் டிசால்வ்னு
வச்சுங்களேன்.
அப்புறமா அந்த கற்பூரம் போல கரைஞ்சி போயிடும் அந்த உடம்பு. அப்படி சொல்றதுக்கே ஆள் இல்லை. சுத்த நிலை நீ அற்றது ஃபார்முலா, நான் சொல்லல, தன்னுடைய உடல் சொல்றது சுத்த நிலை நீ அற்றது. நாம வந்து அதை பேசுறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை, பேச முடியாத ஒரு பொருளை, பேசப்படாத ஒரு பொருளை நான் எப்படி விளக்க முடியும்?
எல்லாரும் அனுபவத்தின் கண் தான் உணர முடியுங்க.
ஆமாம் ஆமாமா, இதை 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 சொல்லி விளங்க வச்சேன்னாவே நான் எனக்கு நான் நடந்த வெற்றி
கிடைக்க. அற்புதமான நிறைய விளக்கங்கள்லாம் இருந்ததுயா அதுல. நம்ம உடம்புல இருக்கிற ஏகனை புரிஞ்சுக்காம நம்ம வெளியில போய் தேடல் தேடல் அலையிறோம் அப்படின்ட்டு அற்புதமான விளக்கம் இருந்ததுயா அதற்கு. அப்புறம் என்னோட கேள்வியா, பிண்டம் சுருங்கி ஒரு நாலு ஐந்து கேள்வி இருக்குயா. அது முதல் கேள்வி வந்து பிண்டம் சுருங்கி ஞானம் வெளிப்படும் சொல்லி சொன்னீங்களையா, அதை பற்றி.
பிராணம் நிலைபெறும், அதாவது பெரிய உடம்பா இருந்துச்சுன்னா அந்த பிராண வாயு நிறைய தேவைப்படும் தானே, அது அது சரி பண்றதுக்கு. சில பேர் எல்லாம் 400 கிலோ எல்லாம் இருக்கிறாங்க, பாத்திருப்பீங்க இதுல எல்லாம் டிவில எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் மூச்சு விடுறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும். அது போல அந்த பிண்டம் சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம், ஓட ஓடிய வந்து ஒரு தவம் செய்ய உடம்பு வந்து ஒத்துழைக்கும். இதே இது பெரிய உடம்பா இருந்துச்சுன்னா உடம்பு ஒத்துழைக்காது. அந்த பிண்டம் என்கிற இந்த உடம்பு சுருங்குச்சுன்னா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அது வரும், இல்லைன்னா அது கண்ட்ரோலுக்கு நம்ம போனோம்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்.
இரண்டாவது சூரிய கலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, தோன்றும் அப்படின்ட்டு.
மனமே சூரியனா மாறுதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அருணோதயம் தோன்றும். அருணோதயம்னா என்ன, சூரிய உதயம்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் பேசினேன். நான் வந்து உதாரணமா நம்ம உடம்புல வந்து மூச்சு காற்று இயங்குது. இந்த உடம்பு தூய்மைப்படுத்துவதற்காக நாம வாங்குற மூச்சு காற்று ரொம்ப நஷ்டமாயிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டோம்னா மூச்சு வாங்குது, ஓடுனோம்னா மூச்சு வாங்குது, செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செஞ்சோம்னா மூச்சு வாங்குது, பயந்தா மூச்சு வாங்குது. இப்படி இந்த மூச்சு காற்றை வந்து வளர் பெருமான் நஷ்டமடையாம பாத்துட்டு சொன்னாரு. இப்ப எந்த அளவுக்கு உடம்புல மூச்சு காற்று பிராணனும் உற்பத்தி ஆகுதோ, பிராணன்ங்கிறது உடம்புல உற்பத்தி ஆகுதுமா, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு காற்று, அந்த காற்று நம்ம உடம்புலயே வந்து வந்து என்ன கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுது. இந்த கண்ணு காது மூக்கு முதலிய பஞ்ச பொறிப்புலன்களை இயக்குவதற்காக இந்த மூச்சு காற்று நஷ்டம் அடையுது. அதோட மட்டும் இல்லாம நிறைய சாப்பிடுறதுனாலையும் ஓடுறதுனாலையும் உடையாறதுனாலையும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் கூட லாஸ் ஆகுது. அப்படி இந்த மாதிரி வந்து லாஸ் ஆகுறதுனால நம்ம உடம்புல வந்து 12 யூனிட் வந்து பிராணன் உற்பத்தி ஆகுது, அதுல 4 யூனிட் லாஸ் ஆகுது, மீதி வந்து 8 யூனிட் தான் உள்ள தங்குது அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாங்க. உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய பிராணனில் 12 யூனிட் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வால்யூம். அந்த வால்யூம்ல 8 யூனிட் தான் உள்ள டிசால்வ் ஆகுது, மீதி 4 யூனிட் வந்து தேவையில்லாம நஷ்டமாயிட்டு இருக்கு. இந்த நஷ்டம் ஆகிறத சன்மார்க்கத்திலேயே நிலைச்சிருக்கிறவங்க அருட்சிவ நெறியில செல்லக்கூடியவங்களுக்கு இந்த 4 யூனிட் வந்து அந்த பிராணம் நஷ்டமடையாமல் உடம்புலயே தங்கிரும். அப்படி உடம்புலயே தங்குச்சுன்னா அதுக்கு வந்து அருணோதயம்னு பேரு. அப்படி அதுக்கு அருணோதயம்னு பேரு. இன்னும் கொஞ்சம் கூட தங்குச்சு நல்ல இறையருள்னால இன்னும் கொஞ்சம் கூட உற்பத்தி ஆகி கூட உற்பத்தியான அந்த பிராணன் உள்ளேயே தங்கினா அதுக்கு சூரிய உதயம்னு பேரு. அது எப்ப ஏற்படும்னா ஒரு ஞான சத்குரு நெற்றிக்கண் திறந்து நல்ல ஞானத்தையும் நல்ல அனுபவ முறைகளையும் நல்ல கல்வியையும் சிவ ரகசியங்களையும் தெரிவித்தால் அது சாத்தியம். அப்ப வந்து இன்னும் கூட உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பிராணன் உள்ளேயே தங்க 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 அதன் மூலமாக வரக்கூடிய பயன் ஞான சூரியனாக உதயம் பெறும். இப்ப இந்த சூரியன் உடம்புல உள்ள காற்று உள்ளேயே முடிஞ்சி இந்த காற்று வாசி எல்லாம் நம்ம கடந்து போயிருவோம். இந்த வாசியும் இந்த காற்றும் பயன்படாம ஒரு ஒரு பெரிய ஞான சூரியன், ஞானத்தினுடைய அறிவு நிலையில ஞான சூரியன் உதயமாகும்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அது ஞானோதயம்னு பேரு, பேரறிவுன்னு பேரு. அந்த உஷ்ணம் வந்து மிகப்பெரிய உஷ்ணம்னு பேரு. அந்த மாதிரி ஒரு நிலை இந்த உடம்பில் தோன்றி இந்த உடம்பு கரைந்து போகும். அதுக்கு தத்துவங்களை எல்லாம் நாம கடந்து போகணும். தத்துவங்களை கடந்து போகிறதுக்கு திருவருள் வேணும். இடைவிடாது திருவருளில் நாம வாழ்ந்தோமானா நம்ம தத்துவங்கள் இயங்காது. தத்துவங்கள் இயங்காத போது பிராணனும் இயங்காது. பிராணனும் இயங்காத போது நம்மளுடைய வடிவம் அருள் வடிவமா மாறும். அருள் வடிவமா மாறிச்சுன்னா கோடி சூரிய பிரகாசம் ஆன்மாவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு உரைநடை பகுதியில்.
நன்றியா, நன்றியா. அதுக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வியா, அதுல வந்து பரதரிசனம், பரயோகம், தற்போத ஒளிவு.
பறை தரிசனம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இது ஒரு நல்ல கேள்வி இது. என்னன்னா பறை தரிசனம் அப்படிங்கிறது இப்ப வந்து அருள்ங்கிறது வந்து சூரியனை போல, அருள்ங்கிறது என்ன சூரியனை போல, பறைங்கிறது என்னன்னா முழு மதி. முழு மதியன்னா தூய மனம்னு பேரு. முழு மதியன்னா தூய மனம். அப்ப வந்து அதுக்கு வந்து சூரியனும் பௌர்ணமியும் போல அருளும் பூரண மதியும் நிறைஞ்ச அறிவும் நிறைஞ்ச அருளும் ஆன்மாவும் கலந்து நிற்கும். அந்த நிலையில அதுக்கு இரவு பகலற்ற நிலைன்னு பேரு. இருட்டே கிடையாது. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த ஒரு நிலை. குருநாதருடைய அருளும் அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய அருளும் நம்ம உடம்பின் தூய்மையும் மனதின் தூய்மையும் கலந்து ஒன்றான நிலை. உள்ளையும் வெளியையும் அருளொளி நிறைந்து இருக்கின்ற நிலை. அப்படிப்பட்ட நிலையில ஆன்மாவுக்கு குற்றமே கிடையாது. அந்த நிலைக்கு பேரு அருட்ஜோதி நிலைன்னு பேரு. அந்த நிலையில யார் ஒருவர் மாறுறாங்களோ அவர்கள் கோடி சூரிய பிரகாசத்தை பெறுவார்கள். அது பறை நிலைன்னு பேருங்க. அதையும் கடந்து போகலாம். அந்த அருள்ங்கிற நிலையும் கடந்து போனாதான் சிவநிலை. அதுக்கு வந்து ஆனந்த நிலைன்னு பேரு. அந்த ஆனந்தமும் கடந்து போன ஆனந்த அதீதம்னு பேரு. இதெல்லாமே வந்து நூல்ல உள்ளதுதான் நான் சொல்றேன் தவிர நான் இன்னும் காணவில்லை. காண்பதற்காக இந்த கல்விய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதன் வழியில் செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன். திருவருள் துணை நின்றால் அது சாத்தியம்.
நாங்களும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டதுனால நிறைய தெளிவு கிடைச்சிருக்கியா. நீங்கள் இதை தொடர்ந்து நீங்க இந்த சொற்பொழிவை மாதம் ஒரு முறையாவது கண்டிப்பா நிகழ்த்தணையா நிறுத்தாம.
எனக்கு ஒரு வருஷம் டைம் வேணும். கற்ற கல்வி எல்லாம் இருக்கு, நூல்ல இருக்கு. ஆனா நம்ம இப்ப வந்து இப்ப நீங்க புரிஞ்சக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல கொஞ்சம் எளிமைப்படுத்துவது, அன்பர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல இது கொஞ்சம் எளிமைப்படுத்துவது. ஒரு இப்ப உரைநடை பகுதி படிக்கிறோமா, அது எளிமையான உரைநடை பகுதியா மாத்துறது, அதுதான் நான் செய்ய போறேன். நான் சொந்த கருத்துக்கள் எல்லாம் எழுத மாட்டேன். எனக்கு அது வந்து எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி ஒரு செயல்பாடு செய்ய போறதுனால நான் கொஞ்ச நாளைக்கு விடை பெற்றுக் கொள்ளலாம்ங்கிறது என்னுடைய விருப்பம்.
நீங்க எழுதினாலும் அதை நீங்க எடுத்து சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுதியா, அதனால நீங்க
கண்டிப்பா கண்டிப்பா நான் அதான் இப்ப நான் எழுதிட்டு இருக்கிறது தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதை எழுதி முடிச்சுட்டு அதை மீண்டும் நான் என்ன பண்ணுவேன், நிச்சயமா இது போல சொற்பொழிவு மூலமா நான் வந்து அதை நான் வந்து நிச்சயமா கொடுப்பேன். அது எப்படி தெரியுமா வரும், அது ஒரு வீடியோவாவே வந்துடும். அந்த எளிமையா அந்த கல்வி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல வீடியோவா வந்துடும் பிற்காலத்துல.
நன்றி ஐயா.
நன்றி அம்மா,
சொல்லுங்க. எளிமையா சொன்னீங்க, நன்றி ஐயா.
நன்றி அம்மா. உங்களுக்கு எளிமையா சொன்னேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பூரிப்பு ஏற்படுது மனசுல வந்து, நல்ல கடமை செஞ்சு வந்துட்டு
நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா தெளிவா இருந்தது.
சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சென்னையா அம்மா நீங்க?
சென்னை.
அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
வரலட்சுமிங்க.
சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வேற யாரேனும் கேள்வி கேட்கணுமா?
ஒரு கேள்வி இருக்குங்க, ராஜேஷ் பேசுறேன். உறவேடை பகுதியிலங்க ஐயா சொல்லிருக்காரு மூலாங்க பிரணவம் அகர லட்சணம் பத்தி சொல்லும் போது, அந்த ஊன்றல் வாமை ஜேஷ்டே ரௌத்ரி காளி அந்த சக்திகளை சொல்லும் போது இதில் நவநிலைகளும் உள்ளார்னு சொல்றாரு, அதை பத்தி சொல்றீங்க?
அதுதான் நான் நைசா வந்து என்ன பண்ணேன், இது ஒரு அனுபவத்தின் கண் வர்றத வந்து இந்த இந்த அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சக்திகள், வாமை ஜேஷ்டை சௌத்ரி இதெல்லாமே சக்திகள். இதெல்லாமே அனுபவத்துல வந்து பார்க்கணும். ஐயா வந்து நான் வந்து அதை எதையாவது நான் அப்படி சொல்றேன்னா யானையை கண்ட குருடன் போல நான் சொல்லிடுவேனும்னு எனக்கு பயமா இருக்கிறதுனால அதை சொல்லாம நிறுத்திக்கிட்டேன். ஏன் மன்னிக்கணும், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க பாடுபட்டா கண்டிப்பா தெரியும் அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். சான்றோர்கள் ஞானிகள் எல்லாம் சிரிப்பாங்க, பாரியா ஒண்ணுமே தெரியாம உளறிட்டு இருக்கான் பாரியா இருப்பாங்க.
சரிங்க இல்லைங்க ஐயா, அத எனக்கு என்ன கேள்வி என்னன்னா, இந்த ஒன்பது சக்திகள் இருக்கு இல்லைங்களா ஐயா, இந்த ஒன்பது சக்திகளும் நவநிலைகள்னு எடுக்கலாமா, அந்த நிலைகளுக்கு ஏத்த உரிய சக்திகள்னு எடுத்துக்கலாமா, இல்ல சக்திகள் பத்தி எங்க இன்னும் நிறைய விஷயம் கிடைக்கும் நிறைய தேடனாலும் கொஞ்சமா இருக்கு, சைவ சித்தாந்தத்துல கொஞ்சோண்டு சில இடத்துல தான் பார்க்க முடியுது, ஆனா எந்த நூல்ல இது பத்தி நிறைய இருக்குங்க?
சைவ சித்தாந்தத்துல வந்து வாழையானந்த சுவாமிகள்னு வந்து ஒரு ஒரு பெரியவங்க வந்து இருந்தாங்க. இந்த இதுகிட்ட திருவாரூர் போற பாதையில அந்த 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 வந்து அவரு ஒரு மிக வாழையந்த சுவாமிகள் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த சைவ சித்தாந்தத்தை ஆய்வு செய்து, மற்றவங்க எல்லாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்க, இவர் அனுபவத்துல இருந்து எழுதியிருப்பாங்க.
சரிங்க,
வந்து ஒரு நல்ல ஒரு ஞானி அவரு. அவரு எழுதுனதுல வந்து இந்த சக்திகளை பத்தி எழுதியிருக்கிறாரு. ஆனா ஒன்னு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நூல்ல இருந்து வரக்கூடிய சக்தியை பயன்படுத்தாதீங்க. உங்க உடம்புக்குள்ள உங்க அறிவுக்குள்ள வந்து அருள் வடிவா அந்த சக்தி வரும், அது உபகார சக்தியாகத்தான் தோன்றும். இந்த உபகார சக்தி மறைப்பு சக்தி, இந்த திரோதான சக்திய வந்து என்ன பண்ணும், உபகார சக்தியா மாற்றி அருள் சக்தியா மாற்றும். அந்த திரோதான எந்த திரோதான சக்தி எந்த மறைப்பு சக்தி நமக்குள்ள இருந்து மறைக்குதோ அதுவே கருணையின் தன்மையாக கருணையின் வெளிப்பாடாக உபகார சக்தியா ஒரு நாளைக்கு மாறுது. எப்ப மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாருண்யத்தினாலும் தவத்தாலையும் அது மாறுது. உதாரணத்துக்கு ஒரு பாடல் வந்து வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, தயை வளர் தவமே, தயையினால தவம் வந்துச்சு தவத்தால தயவு வந்துச்சு அப்படின்பாரு. இதனால அதுவா அதனால இதுவான்னு சொல்ல முடியாத வரைக்கும் அது வருதான். தயை வளர் தவமே, தவம் வளர் தயையே, தயை தவம் வளர் சதுரே. சதுர்னா பேரறிவு, அருள் அறிவுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான நிலை தோன்றுது. அதனால யாரு தயமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க வள்ளல் பெருமானுடைய தயவை குனிங்க, இடைவிடாம அவரை நீங்க வந்து சிந்திக்க 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 அது உபகார சக்தி உங்களுக்குள்ள வரும். ஆனா ஒண்ணு, இடைவிடாம ஜீவகாருண்யம் செஞ்சாகணும். இடைவிடாம ஜீவகாருண்யம் செய்ய செய்ய உங்க அறிவு அருள் அறிவா மாறுது, உங்களுக்குள்ள ஒரு அன்பு தோணுது, அந்த அன்பு இறைவனை நோக்கி செல்லுது, உங்களை திருப்பி கூட்டிட்டு போகுது. அன்பும் அறிவும் உடனாக இடும், இடைவிடாம அன்ன செய்ய அன்னதானம் செய்யறோம், ஜீவகாருண்யம் செய்யறோம், இதனால் வரக்கூடிய உபகார சக்தியை யார் ஒருவர் தனக்குள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது அனுபவமாக வருகிறது. ஆகினால ஐயா வந்து என்ன பண்ணணும், இடைவிடாம நீங்க வந்து வள்ளல் பெருமானை பிடிக்கணும், ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு ஒரு இறக்க பணி, உயிர் இறக்க பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்ய 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 நிச்சயமா உங்களுக்கு சாத்தியமாயிருங்க.
சரிங்க சரிங்க. அது நான் கேக்குறதுக்கு காரணம் வந்து அதாவது நீ சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க. அதாவது நீங்களே கிட்டத்தட்ட உபகார சக்தி மாதிரி தான் இப்ப இருக்கீங்க. எனக்கு என்னன்னா, இத நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பப்ளிஷ் பண்ணோம் வச்சுங்களேன், அப்ப வந்து ஒரு பிரயர் லிட்ரேச்சர் எல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களா. முன்ன இந்த சக்திகள் பத்தி பேசும்போது நான் சில ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். இருந்தாலும் அந்த பிரயர் லிட்ரேச்சர் சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் சன்மார்க்கத்துல எப்படி கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம
சைவ சித்தாந்தத்தையும் சன்மார்க்கத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னா அது ஒளிவில் ஒடுக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முழு முழு பயன் வந்து அந்த சன்மார்க்கத்தை சன்மார்க்கத்தையும் சைவ, அதாவது அதர் வேர்ட்ஸ், வேதத்தையும் ஆகமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் ஒழிவில் ஒடுக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒழிவில் ஒடுக்கத்தை இடைவிடாம நீங்க சிந்திக்க 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 நீங்க கேட்கக்கூடிய அந்த பதில் அதுல
கிடைச்சிருக்க
சந்தேகமே இல்லை. என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும், நான் எத்தனையோ சித்தர்கள் நூல்ல ஆயிரக்கணக்கான நூல்களை படிச்சவன் நான், நான் என்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம 100,000 சுவடிகளை நான் படிச்சேன், சித்தர்கள் சுவடிகள் எல்லாம். அத்தனை இதுலயும் இல்லாத ஒன்று வந்து எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருவருட்பா, திருமந்திரம், ஔவைக்குறள், திருவாசகம், வந்து அதே போல வந்து திருவருட்பயன் என்கின்ற ஒரு நூல்ல சிவஞான சித்தியார், இதெல்லாம் நீங்க படிக்கும்போது சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்துக்கள் தெரியாதவர்களுக்கு சன்மார்க்கம் விளங்கவே விளங்காது அப்படிங்கறது நெஞ்சறி பொறுத்தல் இல்லையா. நெஞ்சை உறுத்தல் முழுக்கவும் சைவ சித்தாந்தத்தின் பிழிவு. ஆனா இன்னைக்கு வந்து ஆமா முட்டாப்பா ஏதாவது உளறிட்டு இருக்கான்னு என்ன சொல்லுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, அதுல நெஞ்சறி உறுத்தல்ல பாத்தீங்கன்னா, இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து ஆன்ம தத்துவம் 24 கடந்து, மோகினி தத்துவம் 7 கடந்து, சுத்த தத்துவம் 5 கடந்து, 36 தத்துவம் கடந்தாதான் ஞானமே கிடைக்கும்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 6 தத்துவத்தும் கடந்துன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல குறிப்பிடுவாங்க வள்ளல் பெருமான். ஆனா சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் எப்படி திரும்ப நம்ம நான் பேசுறத பேசுவாங்க, உன் மடைய இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேசிடுவாங்க. ஆனா வள்ளல் பெருமான் அத வந்து ஏரா நிலை மிசை ஏற்றி என்றனுக்கு 6 காட்சி அருள் பெருஞ்சோதி, ஏரா நிலை நடி ஏற்றி என்றனை ஈண்டு 6 கடத்தி அருள் பெருஞ்சோதி அப்படிம்பாரு. அந்த சைவ சித்தாந்தம் முழுக்கவும் பேசப்படுகிறது. அதே மாதிரி நெஞ்சறி உறுத்தல்ல சைவ சித்தாந்தம் முழுக்கவும் பேசப்படுகிறது. இது மாதிரி வந்து வள்ளல் பெருமான் வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லையை பேசுறாங்க. ஆனா சன்மார்க்கத்துல இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் 36 தத்துவங்களை கடந்தவங்க வாய மூடிட்டு மௌனமா இருப்பாங்க. இந்த குறும்பாடுங்க வந்து முத்தும் பாருங்க, அப்படி வந்து முத்தம் திடீர். ஆனா அந்த குறும்பாடு சாவர வரைக்கும் முட்டிக்கிட்டீங்க, அது மாதிரிதான். அது ஆர்கியூமெண்ட் எங்க இருக்குது, அந்த சன்மார்க்கம் இல்லையா. நீங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் சொல்லும் போதும் சன்மார்க்கம் இருக்காதுங்க. ஆகையினால அவர் வந்து என்ன பண்ண பெருமான் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நின்பால் அறிவும் நின் செயலும் நீயும் பிரீதென்று எமதருளே, நெடிய விகற்ப உணர்ச்சி கொடு நின்றாய் அதனால் நேர்ந்திலைகான் அப்படின்பாரு. ஒன்றென இரண்டென விதண்டையிடும் மிண்டரோடு ஒன்றலற நின்ற நிலையம்பாரு. அது மாதிரி பெருமான் வந்து சைவ சித்தாந்தத்துக்கு வந்து அளவு கடந்த ஒரு நிலையை ஒதுக்கியிருப்பாரு. நீங்க ஐயா வந்து அதை எடுத்து கேட்கறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைவ சித்தாந்தத்தையும் வேதத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு நூல் இருக்குன்னா அது ஒளிவில் ஒடுக்கம். அது இன்னொரு நூல் வந்து திருமந்திரம். மூன்றாவதாக ஒரு நூல் இருக்குன்னா அவ்வைக்குரல். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அனுபவத்தின் கண், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் தனித்தனியா பதில் வரும். ஏமம்னா தங்கம், நல்ல சுத்தமான தங்கம். கனகம்னா கொஞ்சம் அந்த நிலையில வந்து மாறுபடுது. அதெல்லாம் வந்து பொன்னுடம்பு எனக்கு பொறிஞ்சிடும் பொருட்டா என்னுடன் கலந்த என்னுடைய அன்பேம்பாரு. இந்த உடம்பையே வந்து பொன்னுடம்பா மாத்திக்கிறதுன்னா என்ன தங்கம் அகோ அது மாதிரி. அது வந்து என்னன்னா அது குற்றமில்லாத ஒரு நிலையில வந்து இறைத்தன்மையுடையதான் மாற்றிக்கொள்வதுதான். ஏன்னா தங்கம்ங்கிறது என்ன, பொன்மைங்கிறது வந்து மண், மண்ணில் பொன்மை வந்து, நீருக்கு வெண்மை, தேய்வுக்கு தென்மை, வாயு கருமை, இப்படி ஒன்னு ஒண்ணுக்கும் வந்து ஒரு நிறத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த உடம்பு வந்து பொன்மை தன்மை என்பது அழியாத தேகமாக மாற்றிக்கொள்வது. அதுக்காக நம்ம வந்து தங்கம் அப்படி தங்கம் அவங்க விரும்பினாங்கன்னா தங்கம் வந்து செஞ்சுட்டு போயிருவாங்க. ஓடும் செம்பனும் ஒன்றாய் காணக்கூடியவர்கள் தான் ஞானிகள். ஆகையினால இங்கயா சைவ சித்தாந்தத்தை வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம இருக்கிறோம். அதுக்கு மிகச்சிறந்த நூல் ஒளிவில் ஒடுக்கம். ஒளிவில் ஒடுக்கத்தை நீங்க இடைவிடாம படிச்சீங்கன்னா சைவ சித்தாந்தம் தானா வந்து அனுபவத்தின் கண் தோன்றும்.
நல்ல அருமையான விளக்கம், விளக்கம் அருணோதயம், அப்புறம் சூரிய கலை அனுபவத்தை பத்தி நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. இந்த விளக்கம் வந்து இனிமே நீங்க எழுதுற புத்தகத்தை படிக்கும் போது இன்னும் நாங்க நிறைய விளக்கம் பெறுவோம் ஐயா.
நிச்சயமா நிச்சயமா பெற முடியும். பெறணுங்கிறதுக்காக மட்டும்தான் என்னுடைய நோக்கமே.
அந்த நீங்க எழுத புக்கு ஆண்டவன் அருளா அருட்பெருன் ஜோதி அருளா கூடிய சீக்கிரம் கிடைக்கும்
நம்புறேன்.
படியாத படிப்பை படித்திடலாம், பட்டிடலாம் சுகமே, இத்தினமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்னைக்கு உரிய விளக்கம் கிடைச்சது.
ஆமாங்கய்யா. இந்த பொய் நூல்கள் நிறைய தோணுது, அதுக்கு அதுக்கு வந்து அப்படி இல்லாம இருக்கணுங்கிறதுக்குதான் வந்து நல்ல நூல்கள் வேணும் ஐயா. ஏற்கனவே இருக்கிற நூலை புரிந்து கொள்வது போல எழுதுறது தான் இது. ஒண்ணும் புதுமையா நான் எழுதுல, அதுல ஒண்ணும் சந்தேகம்.
ரொம்ப நன்றியா, உங்க உரைநடை விளக்கத்துக்கு ரொம்ப நன்றியா.
மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றிங்க.
மாதம் ஒரு முறையாவது நீங்க வந்து விளக்கம் நிறைய கொடுக்கணும்யா, அத நாங்க விரும்புறோம்.
அது என்ன, அந்த நூல் எழுதி முடிச்ச பிறகு நான் வருவேன்.
சரியா, நன்றி நன்றியா. நன்றி
நன்றி நன்றிங்க நன்றிங்க. ஐயா வேற யாரேனும் சந்தேகம் கேட்கணுமா?
ஐயா வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?
இந்த இந்த இது இவர் கேட்டாங்கல்ல, யாரோ ஒருத்தர் அன்பர் வந்து இந்த புருவ மத்தியில் அண்டம் பர அண்டத்தில் பரமாசாசம் வந்து பிண்டத்தில் விந்து நாதம், அத வந்து அவரு அவருக்கு அவருக்கு விவரங்களை விளங்குற மாதிரி சொல்லலாமா? அவர் யாரு கேட்டது அந்த அன்பர்?
முருகேசன் ஐயா.
முருகேசன் நான் பூரணமா சொல்லல, நான் என்ன பண்றேன் இதுக்கு மட்டும் வந்து ஒரு இது ஒரு நல்ல கேள்வி. அது ரொம்ப பெரிய விஷயத்த வந்து நம்ம ஒரு சந்தேக தெளிவுல கொடுக்க முடியாது, ஒரு மணி நேரம் அதை பேசணும். வந்து பிரகாசான சபை ஆன்மாவினுடைய தன்மை கோடி சூரிய பிரகாசம் உடையது. கோடி சூரிய பிரகாசம் உடைய நிலையை பெற்றால் அது ஞான சபை. அப்படின்னா ஞானம் பூரண ஞானத்தை ஆன்மா பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வந்து அது மாதிரி அந்த இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவங்க கேட்டாங்க. அடுத்த முறை வந்து நான் வேணா அதுக்கு ஒரு முறை நான் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுக்கலாம். அந்த அண்ட பிண்ட பூரண பாவனை அனுஷ்டான விதின்னுட்டு நான் முன்னாடியே இதை பத்தி பேசியிருக்கேன். வந்து வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் ஐயா. முதல் கூட்டத்தில் அதான் நான் பேசினேன். மகிழ்ச்சிங்க ஐயா.
ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. சரி சரிங்க.
வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். தயவு ஜெயராஜ் ஐயா நன்றி உரை சொல்லுவாங்க. ஜெயராஜ் ஐயா.
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை
தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி
என்று நம்மிடையே நேரலை நிகழ்வில் நவநிலையும் திரையோதச நிலைகள் என்ற தலைப்பில் மூலமாக தஞ்சாவூர் அருட்பெருஞ்சோதி டிரஸ்ட் தயவு திரு ப தம்பையா அவர்கள் நம்மிடையே உரையாற்றினார்கள். இதன் மூலம் பல சன்மார்க்க அன்பர்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு அடைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இஎஸ்ஏ சார்பாகவும் இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா. சன்மார்க்க சங்கம் உலகெங்கும் ஓங்க ஒளிர அருள் தாத்தா. நன்றி 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 ஐயா.
நன்றி ஐயா.
நன்றி ஜெயராஜ் ஐயா. இப்போது தயவு திரு ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பார்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. திருவருள் பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி அம்மா.
நன்றி நன்றி ராஜிமா.
நன்றி.
இப்போ ஜோதி பாடல் பாடி நிறைவு செய்யலாங்களா? அன்புமா ஐயா நீங்க பாடுறீங்களா?
அங்க இருக்கவங்கள யாராவது ஒருத்தர் பாட சொல்லுங்க ஐயா, நான் கேக்குறேன்.
சரிங்க அன்புமா, நீங்க இருக்கீங்களா பாடுறீங்களா?
இருக்கேன் ரோபி, நான் பாடுறேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வானஜோதி ஞானஜோதி, மகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாதஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி, ஏறுஜோதி வீர்ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி, ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, அடநீடு பாதனே, பாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே.
சிற்றம்பலம் எல்லாம் செயல் கொடு.
வாழியனை தூக்கி வைத்த கரதளங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருஜோதி, வாழி நடராசன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி என்கோன் அருள் வாய்மை என்றும், வாழி எம்மான் புகழ், வாழி என்னாதன் மலர்பதங்கள், வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு, வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே, குற்றம் புரிதல் எனக்கியல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கியல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது, தற்றன்றடியேன் சிந்தைதனை தெளிவு தச்சந்துயர்தீத்தே, இற்றை பொழுதே அருஜோதி ஈகத்தருடம் இதுவாமே, திருவழி பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம், வல்லல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்கம் சங்கம் தலைக்க அருள் தாத்தா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் மிக்க நன்றி.
நன்றி ஐயா.
நன்றி
அம்மா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. எல்லோருக்கும் நன்றி. இவ்வளவு ஒரு வருஷமா என்னுடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம்.
நன்றியா. நன்றியா. மிக்க நன்றியா.
மிக்க நன்றி ஐயா.
நன்றி.